ஹலோ
அடியன்,
தொடங்கலாமா?
ஆ, தொடங்கல சுவாமி.
வந்தே வேதாந்த கற்பூர சாமி கர கரண்டகம் ராமானுஜாரிய மாரியாணாம் சூடாமணி மகர்நிஷம். சுவாமி எம்பெருமானாருக்கும் எம்பெருமானுக்கும் நடந்த சம்வாதம் சரணாகதி கத்யம் என்று அழைக்கப்படுகிறது. லக்ஷ்மிபதேர் யதிபதேஷ்ட தயைக தாம்னோஹோ என்கிற ஸ்லோகம் இதற்கு பிரமாணமாக அனுசந்திக்கப்படுகிறது. லக்ஷ்மிபதியான எம்பெருமான் நம்பெருமாள், நம்பெருமாளுக்கும் யதிபதி சன்னியாசி குல சக்கரவர்த்தியாக இருக்கும் சுவாமி எம்பெருமானாருக்கும் நடந்த சம்வாதம் சம்வாதேஷ சரணாகதி மந்திரசாரஹா என்று தேசிகன் அழகிய ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். என்படி இரண்டு பேருக்கும் நடந்த சம்வாதம் பேச்சுவார்த்தை டயலாக், அதுதான் சரணாகதி கத்தியம். அதை அனுபவித்து வருகிறோம். அதிலே ஐந்தாவது சூரனை நாம் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம். அகிலஹேய பிரத்யனீக கல்யாணைக்கதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா என்று தொடங்கக்கூடியது அந்த சூரனை. இந்த சூரனையிலே எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகள் எல்லாவற்றையும் மிகவும் அழகாக வர்ணித்து சுவாமி எம்பெருமானார் கடைசியாக அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய எம்பெருமானுடைய திருவடித்தாமர்களை, அவருடைய கைங்கரியம், நித்திய கைங்கரியம், அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும், அதற்காக அவனுடைய திருவடித்தாமர்களை பற்ற தப்பாத உபாயமாக பற்றுகிறேன் என்று தெரிவிக்கக்கூடிய சூர்ணை, அற்புதமான சூர்ணை, ஐந்தாவது சூர்ணை. அதை அனுபவித்து வருகிறோம். அதிலே எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் என்ன, திவ்யமங்கள விக்கிரகம் என்ன, திவ்யாத்மஸ்வரூபத்துக்குண்டான குணங்கள் என்ன, திவ்யமங்கள விக்கிரகத்துக்குண்டான குணங்கள் என்ன, அதற்கு மேலே அவனுக்குண்டான திருவாபரணங்கள் என்ன, அவனுக்குண்டான ஆச்சரியமான ஆயுதாழ்வார்கள் என்ன என்பவற்றையும் தெரிவித்து, மேலே பிராட்டியோடே எம்பெருமான் கூடியிருக்கிறான், பிராட்டியினுடைய பெருமை என்ன என்பதை தெரிவித்தார். அது பரியந்தம் அனுபவித்தோம். குணகண ஸ்ரீவல்லபா என்று முடித்தார். சரி, பெரிய பிராட்டியாருக்கு வல்லபனாக இனிய நாயகனாக இருக்கும் அவனே, இனிய காதலனாக இருக்கும் அவனே என்று அழைத்தார். அதுவே பெரிய பிராட்டியார் ஒருத்தி தானா அவனுக்கு மனைவி, இன்னும் அநேகம் பேர் உண்டால்னா அநேகம் பேர்கள் உண்டு என்று மேலே தெரிவிக்கிறார். அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டவைகள்னா, பிராட்டியை ஒத்த குணங்களை உடையவர்கள். பிராட்டிக்கு கீழே சொன்ன குணங்கள் எத்தனை குணங்கள் உண்டோ அத்தனை குணங்களும் மற்ற பிராட்டிமார்க்கும் அவ்விடத்திலே உண்டு. ஏவம் பூத பூமி நீளாநாயகாக என்பது நாம் இன்று அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஏவம் பூத, கீழே சொன்ன பெரிய பிராட்டியாருக்கு உண்டான குணங்களைப் போன்ற குணங்களை உடையவர்கள். ஏவம் பூதா, இப்படிப்பட்ட குணங்களை உடைய ஏவம் பூத பூமி. அந்த பூமி பிராட்டி என்ன, நீலா நீலா பிராட்டி என்ன, இவர்களுக்கு நாயகனாக இருக்கும் அவனே என்று அழைக்கிறார். இவ்விடத்திலே நாயக்கரான உன்னுடைய திருவடித்தாமரைகளை பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பற்றுகிறேன். எல்லா இடத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏவம் பூத பூமி நீலா நாயகா, என்ன கேட்டுருக்கிறது
சுவாமி?
அதற்கு வியாக்கியானம் நாம் அனுபவிப்போம் இப்பொழுது.
ஏவம் பூத ஏவம்வித வைலட்சண்ய உபேதைகளாய்,
ஏவம்வித வைலட்சண்யம், பிராட்டிக்கு கீழே பெரிய பிராட்டியாருக்கு என்னென்ன வைலட்சண்யங்கள், தனிப்பட்ட சிறப்புகள், பெருமைகள் எல்லாம் சொன்னாரோ அத்தனை பெருமைகளையும் உடையவர்கள் பூமி பிராட்டியும் நீலா பிராட்டியும். மூன்று பேர்கள் முக்கியமாக, தேவிமார் பல பேர் இருந்தாலும் கூட முக்கியமாக மூன்று பேர்களுடைய திருநாமங்களை நாம் அறிகிறோம். தேவிமாராவார் திருமகள் பூமி, ஏவமத் தமரராட்சைவார்ந்தார் அழ்வார். மூன்று பேர்கள் பிரதான மகிகளாக பார்க்கப்படுகிறார்கள். கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்படந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை என்கிறார் அழ்வார். அதனால் மூன்று பேர்கள், மூன்று பேர்கள் முதல்ல பெரிய விராட்டியாருக்கு உண்டான குணங்களை எல்லாம் சொன்னார். அந்த குணங்களையெல்லாம் இவர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று அடுத்தபடியாக காட்டுகிறார். அவர்களுக்கு நாயகனானவனே, பூமி பிராட்டிக்கும் நீலாபிராட்டிக்கும் நாயகனே, கணவனே என்று அழைக்கிறார்.
பூமி நீடா நாயகா, வடிவினை இல்லா மலர் மகள் மற்ற நிடமகள் என்ன கடவதிரே.
ஆழ்வாருடைய பாசுரம் எடுத்து காட்டுகிறார். ஆழ்வாருடைய பாசுரம் இல்லாமல் இவர்களால் வியாக்கியானம் பண்ண முடியாது. சில பேருக்கு ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட முடியாது. அதே போலத்தான் ஆழ்வாருடைய சீசூக்திகள் இவர்களுக்கு மிகவும் இன்றி அமையாததாக இருக்கிறது. அல்ல, இவ்விடத்தில் சொன்னதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். வடிவினையில்லா மலர் மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் ஒரு நாள் பிடிக்க நீ கூவுதல் வருதல் செய்யாயே. திருப்புளிங்குடி பாசுரம் ஆழ்வார்த்தினருக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய எட்டு திவதேசங்களிலே ஒன்றான திருப்புளிங்குடி, புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று என்று மூன்று திவதேசங்களையும் சேர்த்தே அனுபவிக்கிறார் ஆழ்வார். இது பண்டநாளாலே நின் திருவருளும் ஒன்பதாம்பத்திலே இரண்டாம் திருவாய்மொழி. திருவாய்மொழியிலே அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய தாய்மார்கள், தாயார்கள், மாச்சிமார்கள் இரண்டு பேரும் எம்பெருமானுடைய திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கிறார்கள். வடிவினை இல்லா வடிவுக்கு யாரையும் ஒப்பாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திருமேனி வைலட்சண்யத்துடையவள் பெரிய பிராட்டியார். வடிவினையில்லா மலர் மகள், மலர் தாமரை புஷ்பத்தினுடைய பரிமளமே ஒரு வடிவு கண்டா போலே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் என்ன. மற்றை நிலமகள், மற்றை என்றார் ஆழ்வார். மற்றை என்றால் என்ன அர்த்தம்? இந்த பெரிய பிராட்டியாருக்கு என்ன குணங்கள் உண்டோ அந்த குணங்கள் எல்லாம் பூமி பிராட்டிக்கும் உண்டு, நீலா பிராட்டியையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அவ்விடத்திலே எழுந்தருளி இருக்கிறவர்கள் இரண்டே இரண்டு பிராட்டிமார்கள் தான். அதனாலே வடிவினையில்லா மலர் மகள் பெரிய பிராட்டியாரும், மற்ற நிலமகள் அவளை போன்ற குணங்களை உடைய திரும பூமி பிராட்டியும் என்று தெரிவித்தார். அவள் இருவரும் திருவடி வருடி கொண்டிருக்கிறார்கள். பெருமானுக்கு பாதத்தை நன்றாக பிடித்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதனால அவ்விடத்திலே மற்றைன்னு சொன்னாரே, அதைத்தான் எம்பெருமானார் அவர் தம்முடைய திருவுள்ளத்திலே கொண்டு இவ்விடத்திலே ஏவம் பூதா என்று காட்டுகிறார். பிராட்டியை சொன்னார் ஆழ்வார் வடிவினையில்லா மலர்மகள்னு. உடனே பூமி பிராட்டியை மற்ற நிலமகள் என்று, பூமி பிராட்டியை அப்படிப்பட்ட குணங்களை உடையவர் என்று மற்றை என்கிற சப்தத்துக்கு அர்த்தமாக கொண்டார் சுவாமி எம்பெருமானார். ஆகையினாலே ஏவம் பூதா என்று தெரிவிக்கிறார் விடத்துல. ஆழ்வார் சாதித்ததும் மாறன் சாதித்ததும், மாறன் அடிபணிந்து உய்ந்தவரான எம்பெருமானார் சாதிப்பதும் ஒன்றே என்று பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டுகிறார். மற்றை என்கிற சப்தத்தால் இவ்விடத்திலே மாறன் நம்ம ஆழ்வார் சொன்னார். இவ்விடத்திலே ஏவம் பூதா என்று அதை சம்ஸ்கிருத பதமாக ஆக்கி மார அடிபணிந்து உய்ந்தவராக இருக்கும் எம்பெருமானார் காட்டுகிறார் என்பது வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய திருவுள்ளம்.
வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிடமகள் என்ன கடவதிரே. கீழ் ஸ்ரீவல்லபா என்றது, இங்கு நாயகா என்கிறது. இவர்கள் பக்கல் முறையாலே பரிமாறுகையும் அவள் பக்கல் முறைகடப் பரிமாறுகையும்.
ஸ்ரீவல்லபான்னு கேள்வி தெரிவித்தார். இங்கே பூமி நீளா நாயகா நாயகனேன்னு தெரிவிக்கிறார். இதில் ஒரு சுவாரஸ்யத்தை காட்டுகிறார் இவ்விடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை. வல்லபன் என்றால் பிராட்டி இனிமையான காதலி, இனிமையான காதலியான பிராட்டியை மனைவியாக உடையவனே என்று அர்த்தம். நாயகன் என்றால் தலைவனாக இருக்கிறான் என்று அர்த்தம். அதிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் கிடைக்கிறது என்று காட்டுகிறார். பெரிய பிராட்டியாராகிற ஸ்ரீ மகாலட்சுமியுடன் எம்பெருமான் பரிமாறும் பொழுது, அவளோட அனுபவிக்கும் காலத்திலே, கூடியிருக்கும் காலத்திலே முறை கெட, முறை கடன முறைன்னா என்ன, சேஷசேஷி பாவம் தான் முறை. நம்முடைய சம்பிரதாயத்தில் முறை முறை என்றால் எம்பெருமான் சேஷி, ஜீவாத்மாக்கள் அவனுக்கு சேஷப்பட்டவர்கள், இதுதான் முறை, இதுதான் கிரமம், இதுதான் ஆர்டர், இது மாறாமல் இருக்க வேண்டும் என்பது எப்பொழுதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் பெருமான் தன்னுடைய காதலினாலே, பிரீத்தியினாலே பெரிய பிராட்டியாரிடத்தில் தாழ நின்று பரிமாறுவன், முறைகடப் பரிமாறுவன். அதாவது அவளை தலைவியாக வைத்து தான் அவளுக்கு தாசபூதனைப் போலே பரிமாறுவன். அப்படி பரிமாறுகிறானே, அதனாலே அவளுக்கு ஏற்றம் சொல்லப்படுகிறது. எம்பெருமானை காட்டிலும் பிராட்டிக்கு ஏற்றம் சொல்வது எதனாலே என்று கேட்டால், அங்கு சொல்லக்கூடிய ஏற்றம் எல்லாம் பிரணயித்வத்தாலே சொல்லக்கூடியது. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருப்பாவையிலே இதை அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். பிராட்டிக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் பிரணயித்துவ நிபந்தனம். பிரணயித்துவம்னா காதல், காதல்னால மேல வைத்து பரிமாறுகிறார். நாமே என்ன பண்றோம், கிரகங்கள்ல பார்க்கலாம் சாதாரணம், ஒருத்தர் பணத்தை ஆபீஸ்ல இருந்து சம்பளம் வாங்கிட்டு வர, வாங்கிட்டு வந்து சம்பளத்தை எல்லாம் ஆத்துக்காரிகிட்ட கொடுத்துடுறார். நான் கொஞ்சம் ஓட்டக்கை அதிகமாக செலவழிச்சுடுவேன், எது எதுக்கு செலவழிக்கணும்னு சரியா தெரியாது, அதனால நீ சரியாக இதை வைத்துக்கொண்டு இதை நன்றாக கணக்கெழுதி பராமரிக்க வேணும் என்று கொடுக்கிறார். மறுநாள் அவ்விடத்துல ஆபீஸு போறதுக்கு உண்டான செலவுக்கு கையேந்து நிற்கிறார். அவளும் பலவிதமான நிர்பந்தங்களை விதிக்கிறார். காலையிலே பஸ்ஸில் போங்கோ, சாயங்காலம் நடந்து வாருங்கோ, அதுக்குத்தான் கொடுத்துருக்கேன், வெளியில் எதுவுமே சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் அவள் நிர்பந்திக்கிறாள். அப்பொழுது அவள் தலைவியாகவும் இவன் அவளுக்கு கீழ்ப்பட்டவனாகவும் காணப்படுகிறது. இது எதனால் ஏற்பட்டது, அவனுடைய காதலினாலே ஏற்பட்டது. அவளிடத்திலே உண்டான காதலினாலே அவளை தலைவியாக வைத்து தன்னை இவன் தாசபூதனாக வைத்து பரிமாறுகிறான் என்பதை லோகத்திலே லௌகிகமான விஷயத்திலேயும் நான் பார்த்தேன். போலத்தான் எம்பெருமான் தன்னுடைய காதலினாலே அவளை மேல வைத்து தாழ நின்று பரிமாறுகிறான். சேஷசேஷி பாவமாகிற முறை மாறிவிடுகிறது அவ்விடத்திலே. அதைத்தான் வல்லபா என்கிற சப்தம் காட்டியது. வல்லபான்னா இனிய மனைவியின் அர்த்தம். இனிய மனைவியை வல்லபையை உடையவனே என்று அர்த்தமாகினாலே இந்த பெரிய பிராட்டியார் இடத்துல இவன் முறைகட பரிமாறுகிறான். சில சமயங்களை இவளை மேலே வைத்து தாழ நின்று பரிமாறுகிறான். அது அவனுடைய பிரணயித்துவம், காதலினாலே ஏற்பட்டது. பிரணயித்துவ நிபந்தனம் காதலினாலே ஏற்பட்டது ஒன்று. ஆனால் எம்பெருமானுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் என்னவென்று கேட்டால் அது ஸ்வரூப கதனம். அவனுடைய ஸ்வரூபம் என்ன? ஸ்வரூபம் சுவாதந்திரம் பகவதஹா என்கிறார் பராசர பட்டர். சுவதந்திரமே வழிபடுத்தவன் அந்த எம்பெருமான். சுவாதந்திரத்தோட அவன் நடந்து கொள்கிறான் அந்த எம்பெருமான். அதனால சுவதந்திரம் அவனுக்கு ஸ்வரூப நிபந்தனம். அவனுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் வைதம். வைதம் என்றால் விதி பிரயுக்தம், சாஸ்திரம் சொல்லுகிறான். ஆகையினாலே அவன் சுதந்திரனாக இருக்கிறான், சேஷியாக இருக்கிறான். அவள் சேஷபூதையாக இருக்கான் ஸ்வரூபம். ஆனால் காதலினாலே அவளை தலைவியாக வைத்து தான் தாசபூதனாக இருந்து கைங்கரியம் பண்ணுகிறான் சில சமயங்களிலே உலகத்திலேயும் பார்க்கிறோம். அதே போலத்தான் இவ்விடத்திலேயும். ஆகையினாலே பிரணயித்துவ நிபந்தனமாக சொல்லக்கூடிய ஏற்றம் அவளுக்கு. அதைத்தான் இவ்விடத்திலே காட்டுகிறார் ஸ்ரீ வல்லபா என்றார். ஆனால் பூமி நீளை முதலியவர்களோட எம்பெருமான் கலந்து பரிமாறும் போது தான் சேஷியாக இருந்தே பரிமாறுகிறான். அவர்கள் சேஷபூதர்களாகவே இருக்கிறார்கள். இந்த முறை மாறாமல் இருக்கிறது அவரிடத்துல. அவரிடத்திலே பழகும் போது கலந்து பரிமாறும் போது நாயகனாக இருக்கிறான். பெரிய பிராட்டியாரோட கலந்து பழகும் போது அவளுக்கு இனிய கணவனாக இருந்து காதலினாலே முறைகட பரிமாறுகிறான் என்பதை நாயக சப்தமும் வல்லப சப்தமும் காட்டுகிறது என்கிறார். இது ஒரு ரசமான விஷயம். இவ்விடத்திலே நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், பெருமான் இவரிடத்திலே முறையோடே பழகுகிறான், அவரிடத்திலே காதலினாலே தன்னை தாழவிட்டு பரிமாறுகிறான்.
நாயகா என்கிறது இவர்கள் பக்கல் முறையாலே பரிமாறுகையும் அவள் பக்கல் முறைகட பரிமாறுகையும் முறைகேடு தனக்கு இவர்கள் தானும் தங்களை எழுதி கொடுத்திரே இருப்பது.
இப்படி முறைகேடாக பரிமாறுகிறானே, இவர்கள் பக்கலிலே நாயகனாக இருக்கிறான், அவள் பக்கலிலே காதலினாலே அவளை சிகிச்சையாகவும் தலைவியாகவும் தான் அவளிடத்துல தாழ நின்றும் பரிமாறுகிறானே, இதை பார்த்த மற்ற பிராட்டிமார்களுக்கு வருத்தம் ஏற்படாதா? சந்தேகம் ஏற்படுகிறது நமக்கு. உலகத்துல ரெண்டு மனைவி இருந்தாக்கா முதல் இடத்துல இவன் தலதடுமாறான பரிமாற்றத்தோடு இருக்கான், மற்ற இடத்துல முறையோடு நடந்து கொள்கிறான் என்றால் அப்பொழுது யாரிடத்திலே முறையோடே நடந்து கொள்கிறானோ அவர்களுக்கு அந்த மற்றொரு மனைவியின் இடத்துல பொறாமை ஏற்படும், வருத்தம் ஏற்படும். எம்பெருமானிடத்திலே வருத்தம் ஏற்படுகிறதோன்னு கேட்டான் கிடையாது. ஒரு காலத்திலே இப்படி அவரிடத்திலே முறைகட பரிமாறுகிறானே பெரிய பிராட்டியார் இடத்துல, அதை பார்த்த காலத்தில் மிகவும் ஈடுபடுகிறார்கள். மிகவும் அதிலே இவர்கள் ஈடுபட்டு தங்களை எழுதி கொடுக்கிறார்கள். தங்களை இவர்கள் எழுதி கொடுத்து விடுகிறார்னா அவர்கள் இருவருக்கும் அடிமளாக ஆடுகிறார்கள். அவரிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறாரே நம்முடைய சுவாமி, நம்முடைய சுவாமியின் இடத்துல இப்படி நடந்து கொள்கிறானே. ஆகையினாலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்று கேட்டால், பிற பிராட்டியாருக்கு ஏகசேஷத்துவம் உண்டு, மற்ற பிராட்டிமார்களுக்கு மிதுன சேஷத்துவம் உண்டு என்று தெரிவிக்கிறார். வேடிக்கையா ஒன்று சொல்றது உண்டு. ஒருத்தர் ஆச்சாரிய இடத்துல போய் கேட்டார், சுவாமின்னு எம்பெருமானுக்கு ஒரு பழம் சொல்லணும், எனக்கு ஒரு பெருமை சொல்லணும், பிராட்டிக்கு ஒரு பெருமை சொல்லணும் அல்லது பிராட்டியை குறைச்சி சொல்லணும், எம்பெருமானுக்கும் குறை சொல்லணும், பிராட்டிக்கும் குறை சொல்லணும், எனக்கு ஒரு பெருமை சொல்லணும் என்று கேட்டார். குருவாச்சாரியர்கள் எதையும் சமர்த்தனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்கள். நாளே அவர் சொன்னார், ஆச்சாரியர் சொன்னார், சொல்றேனே, எம்பெருமானுக்கு என்ன குறை தெரியுமா? அவன் சேஷபூதரே அல்லன், சேஷத்துவமே அவனுக்கு கிடையாது. யாருக்கும் அவன் சேஷப்பட்டவன்லாம் சுதந்திரன். இந்த சேஷத்துவம் இல்லாது அவனுக்கு உண்டான குறை. பிராட்டிக்கு என்ன குறை? பிராட்டி எம்பெருமானுக்கு மட்டிலும் அடிமைப்பட்டிருக்கிறாள், சேஷபூதையாக இருக்கிறாள். ஆக ஏகசேஷத்துவம், ஒருத்தருக்கு மட்டிலும் அடிமைப்பட்டிருக்கிறாள், அது அவளுக்கு உண்டான குறை. நமக்கு என்ன நிறை, நமக்கு உண்டான பெருமை என்ன? இரண்டு பேருக்குமே அடிமைப்பட்டிருக்கிறோம், பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், கைங்கரியம் இருவருக்குமே. ஆக நம்முடைய சேஷத்துவம் என்ன? பெருமானுக்கு மட்டிலும் அல்ல, பெரிய பிராட்டியாருக்கும் நாம் சேஷபூதர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே மிதுன சேஷத்துவம் நமக்கு உண்டான பெருமை என்று தெரிவித்தார். ஆக அந்த மிதுன சேஷத்துவம் பிராட்டிக்கு கிடையாது, பெரிய பிராட்டியாரு கிடையாது. ஆனால் மற்ற பிராட்டிமார்களுக்கு நம்மை போலே அவர்களும் ஜீவாத்ம கோட்டையிலே சேர்ந்தவர்களாகினாலே அவர்களுக்கும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய மிதுன சேஷத்துவம் உண்டு. மிதுன சேஷத்துவம் இருக்கிறபடினாலே சேஷத்துவம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? சேஷிக்கு அதிசயத்தை விளைவிக்க சேஷபூதருக்கு ஸ்வரூபம் என்பதை நடுவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த சூத்திரம் போலே வைத்துக் கொள்ள வேண்டும். எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் மேலும் மேலும் பெருமையை விளைவிக்கும்படியாக இவன் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் சேஷத்துவத்துக்கே அடையாளம். சேஷத்துவம் என்றால் என்ன அர்த்தம்? பெருமானுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் கௌரவம் ஏற்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம வேலைக்காரனே இருக்கான், நம்ம வீட்டில் பத்திரி இருக்கா, வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்கா, சகோதரர்கள்லாம் இருக்கா, அவர்கள் எல்லாரும் நமக்கு சேஷப்பட்டவர்கள். சேஷப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நமக்கு பெருமை மேலும் மேலும் உலகத்திலே விஞ்சி இருக்கும்படியாக நடந்து கொள்ள வேண்டும், மேன்மேலும் அதிகரிக்கும்படியாக நடந்து கொள்ள வேணும். பிள்ளை இருக்கான், பிள்ளை நன்னா நடந்துட்டான்னா, ஓ இந்த பிள்ளை தகப்பனார், அவர் தகப்பனாரோ இல்லையோ, தகப்பனார் நன்னா வளர்த்துருக்க, தாயார் நன்னா வளர்த்துருக்க, வேம்பையாக வளர்த்தாளே என்றார், வேம்பையாக வளர்த்தாளே என்று ஆண்டாள் யசோத பிராட்டியை நிந்திக்கிறாள் ஒரு இடத்திலே. அனாட விட்டுட்டிருக்கும் அஞ்ச உறப்பாள சோதை ஆனாட விட்டுட்டிருக்கும், வேம்பேயாக வளர்த்தாளே, வேப்ப மரம் பேவின் சொப்புன்றோம் கன்னடத்தில், அதை போல வளர்த்திருக்க, கசப்பு கடன் நினைச்சாலே கசப்பா இருக்கு என்று கண்ணன் வர தாமதித்தவாறே, கண்ணன் அனுபவத்தை கொடுக்காமல் போனவாறே மிகவும் வருத்தம் கொண்ட பிராட்டி, கோதா பிராட்டியானவள் வருத்தப்பட்டு சொல்கிறாள். இதனால என்ன ஏற்படுகிறது? பெருமை குறைகிறது. கண்ணனாலே பெருமை ஏற்படவில்லை, ஆனால் அதே சமயத்திலே ராமனை எடுத்துக்கொண்டோமேனால் கௌசல்யா சுப்ரஜாராமா என்று பெற்ற வயத்துக்கு பட்டம் கட்டுகிறான் மகர்ஷி விஸ்வாமித்ரன் என்று பார்த்திருக்கிறோம். அதனாலே மேலும் மேலும் அதிசயத்தை விளைவித்தான் ராம், ரசமாக சொல்கிறேன். ஆனால் கண்ணபிரான் அவர்களுக்கு பெருமையை கொடுக்கவில்லை, நிந்திக்கும்படியாக ஏற்பட்டது. அதனாலே சேஷபூதன் என்றாலே எப்படி இருக்க வேண்டும்? சேஷிக்கு அதிசயத்தை விளைவிக்க சேஷபூதனுக்கு ஸ்வரூபமிரே என்று தெரிவிக்கிறார்கள். அதனால் இவர்கள் எப்பொழுது பெரிய பிராட்டியாருக்கும் எம்பெருமானுக்கும் சேஷபூதர்களாக மற்ற பிராட்டிமார்களானார்களோ அவர்கள் இருவரும் முறைகிட பெருமாறும் பொழுதோ அதை கண்டு இவர்கள் ஆனந்தப்படுகிறார்களே ஒழிய அதை கண்டு இவர்களுக்கு வருத்தம் ஏற்படும். நம்ம இடத்துல இப்படி நடந்து கொள்ளலையே, அவடத்துல இப்படி இருக்கானே என்று இவர்கள் நினைப்பதே கிடையாது. காரணம் என்ன? அவ்விடத்திலே இருக்கக்கூடிய அனுபவமே தனிப்பட்டது. அந்த அனுபவம் ஒரு காலத்திலேயும் இவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதே கிடையாது. இந்த எம்பெருமான் அப்படி நடந்து கொள்ள இவர்கள் அதை கண்டு மிகவும் அதிசயித்து ஆனந்தப்பட்டு அவர்கள் இருவருக்கும் தங்களை எழுதி கொடுத்து விடுகிறார்கள். எழுதி கொடுத்தல் அர்த்தம் மிகவும் ஈடுபட்டு தாங்கள் சேஷவிருத்தியிலே இடுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு தங்களை மிகவும் அடிமைகளாக பேப்பரில் எழுதி பாண்டட் லேபர் இருக்க அதுதான் எழுதி கொடுத்தல். எழுதி கொடுத்து விடுகிறார்கள், மிகவும் ஈடுபட்டு நிற்கிறார்களே ஒழிய ஒரு காலத்திலேயும் இவர்களுக்கு வருத்தம் ஏற்படுவதே கிடையாது என்பதையும் காட்டுகிறார் இடத்துல. எப்படி போல என்ன அது அழகான திருஷ்டாந்தம் காட்டுகிறார் பராசர பட்டருடைய அத்புத ஸ்லோகம். அதே முதலாழ்வார்களுக்குள்ளே முதலாக இருக்கக்கூடியவர் பொய்யாழ்வார். பொய்யாழ்வாருடைய ஒரு பாசுரம், அற்புதமான பாசுரம். திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகக்கே சேர்ந்தவார் என்பல் திருமகள் மேல் பாரோதம் சிந்த படநாகனை கிடந்த மாரோதவண்ணர் மனம் என்று பாசுரம். இந்த பாசுரத்திற்கு ஆனந்தாழ்வான் என்கிற மகாச்சாரியர் எம்பெருமானாருடைய சட்சிஷ்யர் அவர் ஒரு விதமாக அர்த்தம் தெரிவித்தார். ஸ்ரீ பராசர பட்டர் மற்றொரு விதமாக அர்த்தம் தெரிவித்தார் என்று அவ்விடத்திலேயே வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சியான் பிள்ளை இந்த பாட்டிற்கு அர்த்தம் எழுதும் காலத்திலே காட்டியிருக்கிறார், வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். என்ன அர்த்தம் பாசுரத்தை கேட்டார்? திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகளுக்கே தீர்ந்தவார் என்பல் திருமகள் மேல் பாலோதம் சிந்தார் மேல் பாலோதம் சிந்த படனாகனை கிடந்த தன்னுடைய திருமேனியிலே பாலிலிருந்து பால் கடலிலே இருக்கக்கூடிய சிறிய சிறிய தேவலைகள் டிராப் ஆஃப் மில்க் அது ஒன்று வந்து மேலே விழுகிறது. எம்பெருமான் சயனித்திருக்கிறான் அழகான படத்தோடே கூடிய நாகனை நாகம் சர்ப்பம் சர்ப்பமாகிற படுக்கையிலே சயனித்திருக்கிறான். அந்த சேனித்திருக்கிறானே க்ஷீரசாகர தரங்க சீக்கரா ஆசார சாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனிய சாயினை மதவாய மதுவித்விஷே நமஹா என்று குலசேகர பெருமாள் தம்முடைய முகுந்த மாலையிலே அருளை செய்வதை இங்கே நாம் நினைக்க வேண்டும். பெருமான் சயனித்திருக்கும் காலத்தில் திருப்பார்கடலிலே அலை எறிகிறார். எரிந்த அலையிலிருந்து சில பால் துளிகள் வந்து அவன் திருமேனியிலே படுகின்றன. படியதை பார்த்த காலத்தில் இப்படி இருக்கு, ஆகாசத்திலே நல்ல நீல நிறத்தோடு கூடின ஆகாசத்திலே நட்சத்திரங்கள் இருக்கிறா போலே எம்பெருமான் பிரகாசிக்கிறான். க்ஷீரசாகர தரங்க சீக்கரா ஆசார தாரகித சாருமூர்த்தையே நட்சத்திரங்கள் ஆகாசத்திலே படிந்திருக்குமா போரே எம்பெருமானுடைய நீல நிற திருமேனிலே பச்சமா மரபோல் மேல் அதிலே அழகான சில பால் துளிகள் வந்து அமர்ந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட எம்பெருமானை தியானம் பண்ணுகிறேன் என்கிறார் இடத்துல. போகி போக சயனிய சாயினே மதவாய மதுவித்விஷே நமஹாம் இந்த பெரிய பிராட்டியாருடைய கூடிய எம்பெருமானுக்கு நமஸ்காரம் என்று தெரிவித்தார் இடத்துல. அதை விடத்திலே நினைத்து பார்ப்பது மேல் பாலோதம் சிந்த பால்கடலிலிருந்து வந்த அலைகளானது சில துளிகளை அவன் பேரிலே சிந்திப்போயின படனாகனை கிடந்தான் படத்தை விரித்து அந்த நாகமானவன் அவ்விடத்திலே எழுந்துடையிருக்கிறான் ஆதிசேஷன். படத்தை ஏன் விரித்திருக்கிறான் என்று கேட்டால் எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பர்சம் அவனுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறான். எம்பெருமான் அவன் பேரிலே சயனித்துக் கொள்ள அதனாலே மிகுந்த சந்தோஷத்தை அடைந்த ஆதிசேஷன் தன்னுடைய பணாமண்டங்களை விரித்து கொண்டு கிடக்கிறான். படனாகனை கிடந்த மால் போதவண்ணர் மால் இவர்களிடத்திலே மிகுந்த மால் வியாமோகத்தை உடையவன் போதவண்ணன் போதம் என்றால் சமுத்திரம் சமுத்திரத்தை போன்ற திருமேனி நிறத்தை உடையவன் குளிர்ந்த பாண்டவர்களுடைய கண்களிலே இளநீர் குழம்பு இட்டாப்போலே என்று வர்ணிக்கிறார்கள். இளநீர் குழம்புன்னு ஒரு குழம்பு கண்ணுக்கிடக்கூடிய அற்புதமான நாரிக்கேள ரசாயனம் என்று தெரிவிப்பார்கள். இந்த நாரிக்கேள ரசாயனத்தை கண்ணிலே இட்டால் கண் மிகவும் குளிர்ந்திருக்கும். அதே போலத்தான் பெருமானுடைய திருமேனியை கண்டவர்களுடைய கண்கள் குளிர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட திருமேனி நிறத்தை உடையவன் திருமேனியை உடையவன் அவனுடைய மனம் யார் பேரிலே படுகிறது? மால் போதவண்ணர் மனம் திருமகள் திருமகள் பேரிலே ஈடுபாடு உடையதாக இருக்கிறது. அதுக்கு மேலே சொல்கிறார் இந்த மூன்று பேர்கள் இருக்கிறார்கள் திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் மூணு பேரோடைய திருமகளோடே சேர்ந்தால் மண்மகளோடைய சேர்ந்தால் ஆய்மகளோடே சேர்ந்தால் யாருக்கு தீர்ந்திருப்பன் என்று கேட்டால் திருமகளுக்கே தீர்ந்தவாறு திருமகளுக்கே பெரிய பிராட்டியாருக்கே இவன் அற்று தீர்ந்தவனாக இருப்பன், பெரிய பிராட்டியாரிடத்திலேயே மிகவும் மனசை உடையவனாக இருப்பன் என்று பராசரவற்றருடைய வியாக்கியானம். ஆனால் அந்த ஆழ்வார் அப்படி கொள்ளவில்லை. திருமகள் மேல் பாரோதம் சிந்த, திருமகள் பேரிலே பால் சமுத்திரத்திலிருந்து சில துளிகள் சிந்த மாரோத வண்ணர் மனம் யாரிடத்திலே படிந்திருக்கிறார், மூணு பேரிடத்தையும் படிந்திருக்கின்றார் அவர். திருமகள் திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகளுக்கே தீர்ந்தவாரின் வல் எப்படி கொள்ளணும்ன்றார் மனந்தாழ்வான. திருமகளுக்கே தீர்ந்தவாரின் வல் ஆய்மகள் மண்மகளுக்கே தீர்ந்தவாறு என்பல் ஆய்மகளுக்கே தீர்ந்தவாறு என்பல். அவளோட கலந்து பழகும் காலத்தில் திருமகளோட கலந்து பழகினானால் திருமகளிடத்திலே இவனுக்கு ஈடுபாடோ மற்ற பிராட்டிமாரிடத்தில் இல்லையோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அதே போல பூமி பிராட்டியாருடன் கலந்து பரிமாறும் காலத்திலே பூமி பிராட்டியாருக்கே தீர்ந்திருப்பனோ உளுக்கே ஈடுபட்டிருப்பனோ மற்ற பிராட்டிமார்களை இவன் மனதாலே நினைக்க மாட்டானோ என்று சொல்லும்படியாக இருக்கும். அதே போல நீலா பிராட்டியோட கலந்து பரிமாறும் காலத்தில் மற்ற இரண்டு பிராட்டிமாரடையும் மறந்தே விட்டானோ என்று சொல்லும்படியாக இருக்கும் என்று அர்த்தம் காட்டினார் அனந்தாழ்வார். அவ்விடத்தில் அற்புதமாக வியாக்கியானங்கள் எல்லாம் காட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் சௌபரின்னு ஒரு மகர்ஷி, இந்த மகர்ஷி ஜலத்துக்குள்ளே இருந்து தபம் ஏற்றினான். பொழுது ஒரு நாள் கண்ணை விழித்து பார்த்தான். விழித்து பார்த்தா நிறைய மீன்கள் போயின்றிருக்கு, தாத்தா மீன், பாட்டி மீன், அதுபோல பிதா மீன், மாதா மீன், அதுக்கு மேலே புத்திரன், புத்திரனுடைய பாரியை இப்படி வரிசையாக போயிட்டு இருக்கிறத பார்த்தார். ஆஹா, குடும்பம் என்னென்ன இருக்கு, இதனால் நம்ம குடும்ப வாழ்க்கையே இல்லாமல் போட்டோமே, இல்லற வாழ்க்கை இல்லாமல் சம்சாரமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்து விட்டோமே, எத்தனையோ காலம் ஜலத்துக்குள்ளே உட்கார்ந்துன்னு நினைத்தார். எழுந்திருந்தார், ராகம் வந்து சேர்ந்தது, ஆசை வந்து சேர்ந்தது, ஜலத்துள்ளேருந்து எழுந்திருந்தார். நேராக போனார் மாந்தாத்தா என்று பெரிய ராஜா, அயோத்தியிலே சாம்ராஜ்யத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறான், செங்கோல் செலுத்திக் கொண்டிருக்கிற அரசனிடத்திலே போனார். போய் அவனிடத்திலே உனக்கு 50 பெண்கள் இருக்கிறார்கள் ஹே ராஜன், எனக்கு ஒரு பெண்ணை கொடு, நான் மனம் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்ல ராஜா பார்த்தார், எந்த பெண்ணை கொடுக்கறது, இவரோ தாடிவாரா, இவருக்கு எந்த பெண்ணை கொடுக்கறது, எந்த பெண்ணை கொடுத்தா மற்ற பெண்கள் எல்லாரும் வருத்தப்படுவா அல்லது இந்த பெண்ணை வருத்தப்படுவான், இப்படி ஒரு ரொம்ப ஆச்சார சீரடானவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு இவள் வருத்தப்படுவாள் அப்படின்னு நினைத்து ராஜா ஒரு வேடிக்கையாக ஒரு உபாயத்தை யோசித்து வைத்தார். நீர் உள்ளே போ, எல்லாரும் இருக்கா அந்த புறத்தில், எந்த பெண் உங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் போன்னு சொன்னான். ராஜாவினுடைய அபிப்பிராயத்தை முக்காலும் அறிந்த முனிவர் அறிந்து கொண்டார். இப்படி நினைக்கிறியா நீ, பாரு என்ன பண்ணுகிறேன் என்று உள்ளே போகும் காலத்தில் அழகான வடிவை எடுத்துக்கொண்டு போனார். 50 பெண்களும் இவரையே கல்யாணம் செய்து கொள்வதாக அரசனுக்கு தெரிவித்தவாறே அரசன் வேறு வழியில்லாமல் 50 பேரையும் ஒருத்தருக்கே கல்யாணம் செய்து வைத்தார். மனம் புரிந்து கொண்ட மகர்ஷி மனைவிமார்கள் 50 பேர்களுடன் புறப்பட்டார். நேராக போனார், தன்னுடைய தப்போபலத்தாலே 50 விதமான மாளிகைகளை சமைத்தார், மாளிகைகளை கட்டினார், 50 வடிவை எடுத்துக்கொண்டார். 50 வடிவை எடுத்துக்கொண்டு 50 பெண்களோடையும் கூடியிருக்கிறார். அக்காலத்திலே இந்த மாந்தாத்தா எப்படி நம்முடைய பெண்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு பார்க்க வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டு போகிறார். முதல் பெண்ணனுடைய வீட்டிற்கு போனான். அவ்விடத்தில் 2 பேரும் இவரை வரவேற்று விசேஷமாக இவரை கௌரவித்தார்கள். அப்பொழுது மாந்தாத்தா வந்திருப்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்ட மகர்ஷி, பேசிக்கொண்டிருங்கள், வந்துவிட்டேன் என்று இந்த முதல் பெண்ணையும் தகப்பனாரையும் தனி இடத்திலே விட்டுவிட்டு புறப்பட்டு போனார். அப்பொழுது மகாராஜா கேட்கிறான், மாந்தாத்தா கேட்க, பெண்ணே ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறாயா, சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறாரா மகர்ஷி என்று கேட்ட காலத்தில், ஒரு குறைவும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு குறை என்னவென்றால் எப்பொழுதும் என்னுடனே கூடியிருக்கிறார், மற்ற பெண்கள் என்னுடைய சகோதரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றே எனக்கு தெரியாது, அப்படி ஒரு காலம் என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறார் என்று இவள் சொல்ல, அப்படியா, அப்பொழுது மற்ற கிரகங்களிலே இல்லை போல இருக்கிறதே, இந்த பெண் ஒருத்தியுடன் தான் கூடியிருக்கிறார் போல இருக்கிறதே என்று ராஜாவுக்கு வருத்தம் உண்டாயிற்று. ஆனாலும் ஒன்றும் சொல்லிக்கொள்ள இயலவில்லை. இடத்திலிருந்து புறப்பட்டான், 2வது கிரகத்துக்கு போகிறான். 2வது பெண்ணும் இதே தான் சொல்றார். ஒவ்வொரு இடத்திலேயும் அதே ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு இந்த பெண்களோடைய கூடியிருந்து அனுபவத்தை செய்கிறார். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்னார், ஆபாச அனுபவத்துக்கு 50 சரீரங்கள் என்று தெரிவித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அவ்விடத்தில் 50 சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களோட கூடியிருந்தாரே, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கே அந்த சக்தி இருக்குமே ஆனால் பரமாத்மா சர்வசக்தி யுக்தனாக இருக்கக்கூடியவன் அத்தனை பேருடனும் கூடி ஆனந்தமாக அனுபவத்தை செய்ய முடியாத செய்யக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் அனுபவத்தை செய்யும் காலத்தில் ஒருத்தருக்கே தீர்ந்தவாறு இது என்ன ஆச்சரியம் என்கொள், திருமகளுக்கே தீர்ந்தவாறு என்கொள், மண்மகளுக்கே தீர்ந்தவாறு என்கொள், ஆய்மகளுக்கே தீர்ந்தவாறு என்கொள் என்கொள் என்றால் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்படுகிறார். இடத்திலே பொய் ஆழ்வார் என்பது அனந்தாழ்வானுடைய நிர்வாக. அதனாலே எம்பெருமான் இவர்களோட கலந்து பரிமாறும் காலத்திலே தனித்தனியாக இவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். மற்ற பிராட்டிமார்களோட கூடியில்லையோ என்று சொல்லும் முடியாது. எப்படி சௌபரி மற்ற பெண்ணோட கூடியில்லையோ என்று மாந்தாதா நினைத்தானோ அதே போல நினைக்கும்படியாக இருக்கிறது என்பதுதான் அனந்தாழ்வானுடைய அற்புதமான நிர்வாகம். ஆனால் பட்டர் அப்படி கொள்ளாமல் திருமகளுக்கே தீர்ந்தவாறு என்பல் மூன்று பேருடன் கலந்து பழகினாலும் கூட திருமகளிடத்திலேதான் அவன் விசேஷமாக நாயகனாக வல்லபராக இருந்து நடந்து கொள்கிறான். மற்ற பேருக்கு அது கிடையாது, அவரிடத்திலே முறையோடே பரிமாறுகிறார். அதைத்தான் இவ்விடத்தில் எம்பெருமானார் காட்டின பிரக்கிரியை. எவம்பூத்த பூமி நீளா நாயக்கான்றார், புனகண ஸ்ரீ வல்லபா என்றார் அவ்விடத்தில். ஆயினாலே இந்த பாட்டிலே சொல்ல பிரகாரம் இவ்விடத்திலே காட்டியிருக்கிறார் என்று ஒரு அர்த்தம் கொள்ளலாம். பராசர பட்டர் தம்முடைய ஸ்ரீகுட ரத்ன கோஷத்திலே இந்த அர்த்தத்தையே விவரித்து காட்டுகிறார். அவர் சொன்னார், இந்த பாசுரத்திற்கு அர்த்தம் தெரிவித்தாரே திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் என்கிற பாட்டிற்கு, அதை ஒரு ஸ்லோகத்திலே அற்புதமாக காட்டுகிறார். வக்யாவாமபி நாந்தரிய கதையா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதி வாகன விதௌ நீ தா பரிவாகதாம் தேவித்வாம் அனுநீலையா சகமகி தேவிய சகசிரம் ததா யாபித்வம் ஸ்தனபாகு திருஷ்டிபிரிவ சுவாபிப்ரியம் ஸ்லாகசே என்பது அத்தியுதமான பாசுரம் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே. பெரிய பிராட்டிய அவளோட கூட எம்பெருமான் பரிமாறுகிறான், கலந்து பழகுகிறான், பேரின்ப கலவியை பெறுகிறான், அவளோட கூடி ஆனந்தமாக ரமிக்கிறான். அதாவது பெரிய பிராட்டியாரை அணைத்துக் கொள்கிறான், ஆனந்தமாக அவளுடன் பேசுகிறான். லோகத்திலே இருக்கக்கூடிய விரசமான அனுபவத்தைப் போல அனுபவம் அல்ல, அங்கே பிரீதி விசேஷத்தாலே அணைத்துக் கொள்கிறான். எப்படி நம்மை அணைத்துக் கொள்ளப் போகிறானோ, பரமபதத்திற்கு போனவாறு பரத அக்ரூர மார்புகளை பரிஷ்வங்கித்த மணிமிகு மார்பிலே குருமாமணியாய் அணையும் வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேரி என்னன்னு தெரிவிக்கிறார் ஆச்சாரியர்கள போல நம்ம அணைத்துக் கொள்ளப் போகிறான். அதே போல பெரிய பிராட்டியாரை அணைத்துக் கொள்கிறான், பூமி பிராட்டியாரை அணைத்துக் கொள்கிறான். மற்ற பிராட்டிமார்கள் எத்தனை பேர், மூன்று பேர் தானா, ஆயிரக்கணக்கான தேவிய சகசிரம் ததான்ற ஆயிரக்கணக்கான தேவிமார்கள், 16,000 தேவிமார் என்று ஆண்டாளும் தெரிவிக்கிறாள். மாதிரி நிறைய பேர் சார உடையீர், உனக்கு தகுதியான பல பிராட்டிமார்கள், பிராட்டிமார்கள் அநேகம் பேர்கள், அநேகம் பேர்களோட கூடியிருக்கிறார் என்று ஆழ்வார்கள் எல்லாரும் தெரிவிக்கிறார்கள். அந்த பிராட்டிமார்களோட அனுபவத்தை செய்கிறான், பெரிய பிராட்டியாரோட அனுபவத்தை செய்கிறான். இந்த லோகத்திலே ஒருவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தால் இந்த இரண்டு மனைவிகளுக்குள்ளே சாபத்ரித்வ பிரயுக்தமான மாத்சரியம் பொறாமை ஏற்படுகிறது, ஸ்பர்தை போட்டி ஏற்படுகிறது. அதே லோகத்திலே பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன, இவருடைய அனுபவம் குறைந்தது. இவனுக்கு அனுபவம் கொடுப்பதற்கு இவனுக்கு சக்தி கிடையாது. இந்த அனுபவமானது சாதாரணமான லௌகிகமான அனுபவம், தெய்வீகமான தேகத்தை பொறுத்தது. ஆனால் அவ்விடத்திலே அப்படி அல்ல, இந்த அனுபவம் இருக்கிறதே உயர்ந்த அனுபவம். இந்த அனுபவத்திலே எம்பெருமான் விஷயம் இருக்கிறது உயர்ந்த பெரிய விஷயமாகினாலே, எல்லாருக்கும் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனாகினாலே அவடத்திலே சாபத்ரித்வ பிரயுக்தமான மாத்தர்யம் சக்களத்தி சண்டை கிடையவே கிடையாது. அதை அழகாக நிரூபிக்கிறார். பெரிய பிராட்டியாரோட அணைந்த காலத்தில் மற்ற பிராட்டிமார்கள் என்ன நினைப்பார்கள் என்று முதலிலே காட்டுகிறார். பொக்யாவாமப்பி நாந்தரைய கதையா புஷ்பாங்கர் ஆகை சமம், ஒரு பெண்ணை ஒருத்தன் அணைத்துக் கொள்கிறான் லோகத்திலே. அப்பொழுது அவள் புஷ்பம் அணிந்திருக்கிறாள், ஆபரணம் அணிந்திருக்கிறாள், வஸ்திரம் அணிந்திருக்கிறாள், சந்திரம் அணிந்திருக்கிறாள். அந்த அவைகளெல்லாம் ஒரு காலத்திலேயும் அவளை அணைந்த காலத்திலே வருத்தப்படுவதில்லை, அவளுக்கு வெறுப்பு ஏற்படுவதில்லை. வெறுப்பு ஏற்படாமல் இருப்பது மட்டுமல்ல, அந்த போகத்துக்கு அனுகூலமாகவும் இருக்கிறது. அதே போலத்தான் மற்ற பிராட்டிமார்களும் என்று முதலிலே காட்டுகிறார். பெரிய பிராட்டியாருக்கு மற்ற பிராட்டிமார்கள் ஆபரணத்தை போலவும் சந்தனத்தை போலவும் புஷ்பத்தை போலவும் வஸ்திரத்தை போலவும் இருக்கிறார்கள். தங்களை எப்படி நினைத்திருக்கிறார்கள்? அவளுக்கு போகத்துக்கு உபகரணமாக கருவிகளாக நினைத்திருக்கிறார்களே ஒழிய தாங்கள் இந்த போகத்துக்கு விரோதமாக ஒரு காலத்திலேயே அவர்கள் நினைப்பதே கிடையாது. மனசிலே கருத்து வேறுபாடு ஏற்படுவதே கிடையாது, போட்டி கிடையாது, போராமை கிடையாது. அதுக்கு அழகா மற்றொன்று கிடையாது, அபிஸ்தம் தனபாகு திருஷ்டி பிரிவா மற்றொன்றும் தெரிவிக்கிறார். கணவன் அதாவது பர்த்தாவான எம்பெருமான் திருக்கையை பிடிக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். பெரிய பிராட்டியாருடைய திருக்கையை பிடிக்கிறான். அப்பொழுது அவருடைய திரு கார் இருக்கிறது, அது வருத்தப்படுவதில்லை. நம்ம பிடிக்கலையேன்னு வருத்தப்படுறதா கிடையாது. கண் வருத்தப்படுவதில்லை, காது வருத்தப்படுவதில்லை. எந்தெந்த அவயவங்களை அவன் ஸ்பரிசித்தாலும் கூட மற்ற அவயவங்களுக்கு வருத்தம் ஏற்படுவதே கிடையாது. அதே போலத்தான் மற்ற பிராட்டிமார்கள் பெரிய பிராட்டியாருக்கு அவயவஸ்தானத்திலே இருக்கிறார்கள். அவயவங்கள் ஒன்றுக்கொன்று போட்டி ஏற்படுவதில்லையே, அதே போலத்தான் இவ்விடத்திலேயே. ஆனால் ஒன்று கேட்கலாம், அவயவங்களோ சந்தனமோ ஆபரணமோ வஸ்திரமோ புஷ்பமோ இவையெல்லாம் அச்சேதனங்கள், அறிவு கிடையாது, ஞானசூன்யமான பதார்த்தங்கள். அவைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுவதற்கு வழியே இல்லை, பிரசக்தியே இல்லை. ஆனால் இவ்விடத்திலே ஞானம் இருக்கிறது பிறருக்கு என்று கேட்டாலும் இந்த ஞானம் எதற்கு பிரயோஜனப்பட்டிருக்கிறது? பிராட்டிக்கு நாம் சேகப்பட்டிருக்கிறோம், எம்பெருமானுக்கு சேகப்பட்டிருக்கிறோம் என்ற ஞானமாயிருந்து இருக்கிறபடியினாலே, இந்த ஞானம் ஒரு காலத்தையும் இவர்களை விட்டு அகலாமல் இருக்கிறபடியினாலே, அவர்களுக்கு மேலும் மேலும் அதிசயத்தை விளைவிக்கைதான் நமக்கு சொரூபம் என்று அறிந்திருக்கிறபடியினாலே, அச்சித்வத் பாரதந்திரத்தை உடையவர்கள் ஆகையினாலே, ஒரு காலத்திலேயும் இவர்களுக்கு போட்டியோ பொறாமையோ ஏற்படுவதே கிடையாது. மற்றொரு அழகான திருஷ்டாந்தமும் காட்டினார். ஒரு பெரிய ஏரி இருக்கிறது, லேக் என்று வைத்துக் கொள்வோம். லேக் நிரம்பி வழிகிற நிறைய தீர்த்தம் அதிகமாக நிறைந்து விட்டால் பூர்வோத்பீடை தடாகஸ்த பரிவாக பிரதிக்கிரியா என்கிறார் பவபூதி மகாகவி தன்னுடைய உத்தர ராமச்சரித்தம் என்கிற நாடகத்திலே. ஏரி நிரம்பியானால் உடனே என்ன பண்ண வேண்டும்? கலுங்கல் எடுத்து விடுதல், சேனலைஸ் பண், வெட்டி விடணும். ஒரு பக்கத்தில் வெட்டி இந்த கேனால் மாதிரி அமைத்தால் பயிர்களுக்கெல்லாம் பாய்ந்து பயிர்கள் நன்றாக வளரும். அது செய்யாமல் போனால் ஏரியை உடைத்து கொண்டு நீர் புறப்படும். புறப்பட்டால் என்ன ஏற்படும்? பிரீச் ஏற்பட்டது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அவைகளை அழிக்கும். அவரிடத்துல உயிரினங்களுக்கும் ஆபத்து ஏற்படும். ஆடு மாடு முதலியவைகள் எல்லாம் அடித்து செல்லப்படும். மனிதர்களுக்கும் ஆபத்து ஏற்படும். ஆகையினாலே என்ன செய்வார்கள்? ஒரு ஏரியானது நன்றாக நிரம்பி விட்டதேயானால், இனி அந்த ஏரி உடைத்து கொண்டு விடும் என்கிற நிலை ஏற்படுமேயானால் அப்பொழுது கலுங்கல் எடுத்து விடுதல் என்பது உண்டு. இப்போது வெளியிலே போகக்கூடிய தீர்த்தம் இருக்கிறதே, உள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தம்தான் வெளியில் வரும். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தமானது எங்கேயாவது நாம் உள்ளே இருக்கிறோம், ஸ்வஸ்தானத்திலே இருக்கிறோம், அதனாலே நமக்கு பெருமை உண்டு என்று அதை நினைக்கிறதா? வெளியிலே போன தீர்த்தமானது ஜலமானது, அதாவது கெனால் வாய்க்கால் வழியாக பெருகக்கூடிய தீர்த்தமானது ஒரு காலத்தையும் நாம் வெளியிலே வந்து விட்டோம் என்று வருத்தப்படுவதோ கிடையவே கிடையாது. அதே போலத்தான் பெரிய பிராட்டியார் எம்பெருமானோடைய கூடி அனுபவத்தை செய்யும் காலத்திலே ஏரியானது நிரம்பி விட்டார் எப்படியோ அதுபோலே உன்மஸ்தகமான காதலை அனுபவிக்கிறாள், ரசத்தை அனுபவிக்கிறாள், போக ரசத்தை அனுபவிக்கும் காலத்திலே வெட்டி விடுகிறா போலே மற்ற பிராட்டிமார்கள் வெட்டிவிட்ட தீர்த்தத்தை போலே இந்த தீர்த்தம் அதனாலே குறைவாக நினைப்பதே கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாராயிர தீர்த்தம் தான் ஸ்வஸ்தானத்திலே இருக்கிறோம், அனுபவத்தை செய்கிறோம் என்று நினைப்பதே கிடையாது ஒரு காலத்திலேயும். அதே போலத்தான் விடத்திலேயும் அந்தரியகதையா புஷ்பாங்கராக சமம் நிர்வர்த்த பிரணயாதி வாகன விதம் நீ தா பரிவாக, தாம் பரிவாகம் என்று அதற்கு பெயர். அதனால இவர்கள் எல்லாரும் அருகிலே இருந்து, மற்ற பிராட்டிமார்கள் அருகிலே இருந்து விருத்த கீர்த்தனம் எல்லாம் பண்ணுகிறார். முன்னாலே நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்லி இன்னும் மேலும் மேலும் அவருடைய போகரசம் விஞ்சி இருக்கும்படி அதிகமாக ஆகும்படியாக செய்கிறார்களே ஒழிய அவருடைய போகத்திற்கு இவர்கள் இடைஞ்சலாக இருப்பதே கிடையாது. அது இவர்களுக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை. அதைத்தான் இங்கே சொல்கிறார், ஏவம் பூத்த பூமி நீலா நாயக்கா ஸ்ரீ வல்லபா என்று சொல்லிறபடியினாலே இந்த அர்த்தம் காட்டப்படுகிறது என்று அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். ஆ பரமபதத்திலே போட்டி அதே போல பொறாமை இது கிடையவே கிடையாது. அதெல்லாம் இந்த உலோகத்திலே தான், காரணம் என்ன? திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடிய பாஞ்சபௌத்திகமான சரீரத்தை படைத்திருக்கிறோம். ஆத்மஸ்வரூபம் விளங்காமல் போகிறது. ஆத்மான்னு உள்ளே இருக்க அது பிரகாசிப்பதே கிடையாது. ஆனால் பரமபதத்திலே மாணிக்க குப்பியிலே இட்ட தீபத்தை போலே உள்ளே ஜீவாத்மாவானது நன்றாக பிரகாசிக்கிறபடியினாலே, ஜீவாத்மஸ்வரூபம் நன்றாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறபடியினாலே, அவ்விடத்திலே ஜகத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்கிற ஞானம் நிலை நின்று இருக்கிறபடியினாலே, ஒரு காலத்திலேயும் போட்டியோ பொறாமையோ கிடையவே கிடையாது. அனாத்ம குணங்கள், ஆத்ம குணங்கள் தான் அங்கு இருக்குமே ஒழிய ஆத்மாவுக்கு தகுதியான குணங்கள் ஆத்ம குணங்கள். அனாத்ம குணங்கள்னா ஆத்மாவுக்கு தகுதி இல்லாத குணங்கள், போட்டி பொறாமை முதலியவைகள் கிடையவே கிடையாது. அவ்விடத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து அனுபவிக்கும் காலத்திலே மற்ற பிராட்டிமார்கள் உதவுகிறார்கள். நிலா, தென்றல், சந்தனம், புஷ்பம் இவைகள் எப்படி மேலும் மேலும் அனுபவத்துக்கு உதவுகின்றனவோ அதுபோல எழுந்தருளி இருக்கிறார்கள் இந்த விராட்டிமார்கள் என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே.
இம்முறைகேடு தனக்கு இவர்கள் தானும் தங்களை எழுதி கொடுத்திலே இருப்பது.
இம்முறைகேடு எம்பெருமான் தாழ நின்று பரிமாறுகிறானே பெரிய விராட்டியாரோட, இவர்களும் அதை பார்த்து ஆனந்தப்பட்டு நம்முடைய நாயகன் நம்முடைய பிராட்டிக்கு பெரிய பிராட்டியாருக்கு தோற்று கிடைக்கிறான், அவரிடத்திலே இவன் ஈடுபட்டு கிடைக்கிறான், அவளுக்கு இவன் தாழ நின்று பரிமாறுகிறான், கைங்கரியம் பண்ணுகிறான் என்று அந்த முறைகேடான பரிமாற்றத்திற்கு மிகவும் தோற்று போகிறார்கள். தோற்றுப்போய் ஜிதந்தே என்று சொல்லி அவனுக்கு எழுதி கொடுக்கிறார்கள். இன்னும் மேலும் மேலும் இவர்கள் சேஷத்த ஞானமானது கூடுகிறது என்று காட்டுகிறார்.
ஸ்வச்சந்தானுவர்த்தி, இப்படி பிராட்டிமாரோட்டை சேர்த்தியே தங்களுக்கு சொரூப லாபமாய்
அடுத்தபடியாக சொல்ல தொடங்குகிறார். அடுத்தபடியாக அநேகம் பேர்கள் நித்தியசூரிகள் எழுந்துருடி இருக்கிறார்கள். சேடசேஷாசன கருட பிரமுக நானாவித என்று மேலே சொல்லப் போகிறார். அநேகம் பேர்கள் அவ்விடத்திலே நித்தியசூரிகள் எழுந்துருடி இருக்கிறார்கள். அந்த நித்தியசூரிகளுடைய தன்மை சுவாவம் எப்படிப்பட்டது, ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்பதை மேலே வர்ணிக்க தொடங்குகிறார். இவ்விடத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஸ்வச்சந்தானுவர்த்தி என்று மேலே தொடங்கிறார். இந்த ஸ்வச்சந்தானுவர்த்தி என்றால் என்ன அர்த்தம்? இவர்கள் எம்பெருமானுடைய நினைவை பின் செல்லும் அவர்களாக இருக்கிறார்கள். சந்தம் என்றால் நினைவு, எண்ணம், அபிப்பிராயம், எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்து என்னவோ அதை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அதை அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்கிறார்கள். ஸ்வா என்றால் எம்பெருமான் அர்த்தம். இடத்துல ஸ்வச்சந்தானுவர்த்தி, ஸ்வா எம்பெருமானாகிற தன்னுடைய நினைவை பின் செல்லுமவர்களாக இருக்கிறார். கருத்தறிந்து பரிமாறக்கூடியவர்கள், இங்கே வந்தாலும் கருத்தறிந்து பரிமாறுறார். மேலே அதை விவரிக்கிறார். பெருமான் அவதரித்த காலத்திலேயும் அவனுடைய கருத்தறிந்து பரிமாறுகிறார். அதானே வேணும், அவனுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யணும். உலகத்தில் சாதாரணமாக அது அபூர்வமாக இருக்கு. பாரிய சொல்றா ஒரு நாள் திடீர்னு சொல்றா, கணவன் இடத்துல சொல்றா, இன்னைக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிச்ச தலையோ அது பண்றேன்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவரை தனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு ஆத்துக்காரருக்கு பிடிச்சதை பண்றேன்னு சொல்றான். அதானே அதுக்கு அர்த்தம்? அது சரியல்ல, முறையல்ல. தினமுமே அவனுக்கு எது திருவுள்ளத்திற்கு மிகவும் பாங்காக இருக்குமோ இஷ்டமாக இருக்குமோ அந்த கைங்கரியத்தை தானே இவள் செய்ய வேணும். அப்படி செய்யக்கூடிய பாக்யவான்கள் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். இந்த நித்தியசூரிகளுக்கு என்ன விசேஷம் என்று கேட்டால், இந்த அனுபவிக்கிறார்களே அனுபவிப்பதற்கு சில பேர் வேண்டாம். அவ்விடத்தில் பெருமானும் பிராட்டிமார்களும் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கக்கூடிய அந்த அனுபவம், இந்த அனுபவமானது காட்டில் இருத்த நிலாவாக ஆகக்கூடாது. பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதற்கு எப்படி பிராட்டிமார்கள் இருக்கிறார்களோ அதுபோல பிராட்டிமார்களும் எம்பெருமானும் கூடி செய்யக்கூடிய அனுபவம், அந்த அனுபவத்தை அனுபவிப்பதற்கு அநேகம் பேர்கள் அவ்விடத்திலே இருக்கிறார்கள். அவருடைய சேர்க்கை, இரண்டு பேருமா சேர்ந்திருக்கக்கூடிய சேர்க்கை அனுபவிப்பதற்கு அநேகம் பேர்கள் இருக்கிறார்கள். அது இல்லாமல் போனால் அவருடைய அந்த அனுபவம் காட்டிலே பிரகாசித்த நிலாவாக ஆகிவிடும். அதைத்தான் பாசுரத்திலே சொல்லியிருக்கார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் மண் அயர்வர மதிரலம் அருளினன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. நித்தியசூரர்களை சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பிராட்டியனுடைய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதற்கு அநேகம் பேர்கள் உண்டு காட்டினார். கீழ் காலட்சேபத்திலே தெரிவித்திருக்கிறேன். அதே போலத்தான் இரண்டு பேருடைய சேர்த்தியையும் அனுபவிப்பதற்கு அநேகம் பேர்கள் உண்டு என்று காட்டுகிறார். இவ்விடத்திலே ஆரசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் காலத்திலேயும் வாத்சல்யம் குணங்கள் எல்லாம் சொன்னார். ஞானம் நாரங்களாவனா நித்திய வஸ்துக்குடைய திரள் அவையாவனா ஞானானந்தாமரத்வாதிகளும் ஞானசக்தியாதிகளும் வாத்சல்ய சௌசீல்யாதிகளும் திருமேனியும் காந்தி சௌகுமாரியாதிகளும் திவ்யபூஷணங்களும் திவ்யாயுதங்களும் பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும்னு சொன்னார். இவ்வளவு எம்பெருமானுக்கு விசேஷமா இருக்கக்கூடியது. அதற்கு மேல சொல்றார் நித்திய சூரிகளும்னு சொன்னார். நித்திய சூரியனும் அடுத்தபடியா சின்ன பொழுது மனவாளவன்கள் இவ்விடத்திலே வியாக்கியானத்திலே காட்டுகிறார். மூச்சுப்படியிலே நாரசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் இடத்திலே இருக்கக்கூடிய சூரனை சொல்கிறேன். அவ்விடத்திலே நித்திய சூரியனும்னார். இந்த நித்திய சூரியனை எதற்காக சொல்றார்னா இந்த எம்பெருமானுக்குண்டான கல்யாண குணங்களும் அதே போல பெரிய பிராட்டிமாரும் இத்தனை பேர் இருக்காள இந்த அனுமதிக்கிறது சில பேர் வேண்டாமோ அவாளை அடுத்தபடியாக சொல்கிறார்னு காட்டினார். அதைத்தான் இவ்விடத்திலே எம்பெருமானார் திருவுள்ளத்திலே கொண்டு காட்டுகிறார்.
ஸ்வச்சந்தானுவர்த்தி இப்படி பிராட்டிமாரோட்டை சேர்த்தியே தங்களுக்கு ஸ்வரூபலாபமாய்
இந்த பிராட்டிமாரோட சேர்ந்திருக்கானே அதுதான் ஸ்வரூபலாபம். இவருடைய சேஷத்துவ ஸ்வரூபம் எதனாலே சித்தி பெறுகிறது? பிராட்டியோட சேர்ந்திருந்தால் தான். தனிப்பட்டிருந்தால் அவருடைய ஸ்வரூப லாபம் கிடையாது. ஸ்வரூபம் என்ன? மிதுன சேஷத்துவம் மறந்து விடக்கூடாது. இரண்டு பேருக்கும் அடிமைப்பட்டிருக்கிறது. அதுபோலே நாம் பிராட்டிக்கு அடிமையாய் இருக்கும்படி ஒருவன் அடிமை கொள்ளும் போது கிரகணிக்கண்ணன்னே ஆவண போல எழுதுவது அகிலும் பணி செய்வது கிரகணிக்கிறேன். பிராட்டிக்கும் நாம் அடிமையாய் இருக்கோம், அதுபோலே நாம் பிராட்டிக்கும் அடிமையாய் இருக்கும்படி என்கிறார் மூச்சுப்படியிலே பிள்ளலோகாச்சாரியன். பிராட்டிக்கு அடிமையா நாம் காரத்தில் பிராட்டியும் சேர்த்து சொல்றதுன்னார். ரட்சிக்கும் போது பிராட்டி சன்னதி வேண்டியாலே திருஷ்டி சம்பந்தம் அனுசந்தேயம்னு சொன்னார். அகாரத்தில் பிரணவத்தில் அகாரத்தில் பிராட்டியும் சேர்த்து சொல்லப்படுகிறதுன்னு காட்டினார். ஏன் ரட்சிக்கும் போது பிராட்டி இருக்கணும், இல்லாத போனால் ரட்சணம் ஏற்படாது, ஆயினாலே பிராட்டியும் நாம் அனுசந்திக்க வேண்டும்னு சொன்னார். கைங்கரியம் யாருக்குன்னா அவளுக்கு தான் கைங்கரியம். இந்த கைங்கரியம் இருக்க அவள் சொல்லக்கூடியதை செய்கிறோம், லோகத்தில் பார்க்கிறோம். மொத்தம் வந்தான், ஒரு வீட்டுக்கு வந்தான். ஒரு கதை சொல்றேன் புரியறதுக்காக சொல்றேன். ஒரு வீட்டுக்கு வந்தான், கேட்டுருக்கா? ஒரு வீட்டுக்கு வந்தான். வந்தவன் வேலைக்காரன், வேலை கொடுங்கன்னு கேட்டான். கொடுக்குறேன்னா அந்த எஜமானன் சரி நாளையிலிருந்து வேலைக்கு வாங்கிட்டான். இந்த வேலைக்காரன் புறவிட்டு கொஞ்சம் தூரம் போனான், திரும்பி வந்தான். எஜமான இடத்துல கேட்டான், சுவாமின்னு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னா. என்ன சந்தேகம் கேட்டான். நம்மளே இந்த வீட்டில் யார் சொன்னபடி கேட்கணும், நீங்கள் சொன்னபடி கேட்டு நான் வேலை செய்யணுமா, இல்லை எஜமானி அம்மா சொல்கிறத கேட்டு வேலை செய்யணுமா, அதை சொல்லுங்க ஒன்றா. ஏண்டா இப்படி கேட்கிறாயின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டில் எஜமானி அம்மா சொன்னதை கேட்டு நடந்தேன். எஜமானுக்கு கோபம் வந்து போடா நீ வேலைக்கு வர வேண்டாம் போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். இன்னொரு வீட்டுக்கு போனேன், எஜமானு சொன்னதை கேட்டு நடந்தேன், எஜமானி அம்மா கோபம் வந்து போடா போன்னுட்டா. உங்கள் வீட்டில் ரொம்ப நாள் வேலை செய்யணும்னு ஆசை, அதனால் யார் சொன்னபடி கேட்டு நடக்கணும், நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கணுமா அல்லது உங்கள் மனைவி சொல்கிறத கேட்டு நடக்கணுமா என்று கேட்டான். அதற்கு அவன் எஜமானன் கொஞ்சம் யோசிச்சுட்டு பதில் சொன்னான், நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு வேலை செய்யணும் சொல்கிறேன், அதே வேலையை எஜமானி அம்மாலும் சொன்னாக்கா நான் சொன்னபடி கேளு, நான் சொல்கிறதுக்கு மாறுபாடாக எஜமானி அம்மா சொன்னாக்கா அவள் சொன்னதை கேளு, யோஜனை பண்ணி பார்க்கிறது, நான் சொன்னதை நன்னா யோஜனை பண்ணி பார்க்கிறது. இவன் சொல்றதும் எஜமானி சொல்றதும் மனைவி சொல்றதும் ஒன்னா இருந்தா இவன் சொல்றத கேட்கணுமா? இவன் சொல்றதுக்கு மாறுபட்டு இருக்குமே ஆனால் அவள் சொல்றதை கேளுனா. யார் சொன்னதை கேட்டதாச்சு? மனைவி சொன்னதை கேட்டதா தானே ஆச்சு? ஆனால் அதை ரசமாக இப்படி தெரிவித்தான் அவன் என்று சொல்வது ஒன்று உண்டு. அதுபோல ஒருவன் அடிமை கொள்ளும் போது ஒருவன் அடிமை எழுதுகிறான். இந்த காலத்துல அடிமை சாசனம் ஒன்று எழுது, பாண்டட் லேபர், அதை எழுதும் போது யாருக்கு அடிமைன்னு எழுதுகிறான். எஜமான் பெயரை சொல்லித்தான் அடிமைன்னு எழுதுகிறானே ஒழிய எஜமானி அம்மாவுடைய பெயரை சேர்த்து எழுதுவது கிடையாது. கணவனுடைய பெயர் தான் அந்த பத்திரத்திலே காணப்படுமே ஒழிய மனைவியின் பெயர் காண கிடைக்காது. ஆனால் மறுநாள் வருகிறான் இந்த வேலைக்காரன், வருகிறான் வேலைக்காரன், என்ன வேலை செய்யணும் என்று கேட்கிறான். கேட்ட காலத்தில் உள்ள போய் கேளு, அம்மா இருக்காங்க, அம்மா சொல்வள் என்று தெரிவிக்கிறான். அம்மா அவனிடத்தில் விடுகிறான். அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்கிறான். அதே போலத்தான் நாம் பிராட்டிக்கு அடிமையாயிருக்கும்படின்னு அற்புதமாக ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டி தெரிவிக்கிறார். மிதுன சேஷத்துவம் சொரூபம் ஒருவன் அடிமை கொள்ளும் போது கிரகணிக்கு மனைவிக்கு என்றென்றே ஆவணவர் ஆவணவன் என்ன பாண்டட் லேபர். இந்த பாண்ட் பேப்பர்ல எழுதுகிறானே, எழுதும் பொழுதோ அவருடைய பெயரை எழுதுவதில்லை. கிரணிக்கு என்று அன்றே என்று இல்லாமல் எஜமானனுக்கு தான் எழுதி கொடுக்கிறான். ஆகிலும் ஆனாலும் கூட பணி செய்வது கிரகணிக்கிறே, அவள் சொல்கிற வேலையை கேட்டுத்தான் நடக்கிறான். ஆகையினாலே பிராட்டிதான் நியமிக்கிறாள். ஒரு கிரகத்திலே எப்படி எஜமானி நியமிக்கிறாளோ அதே போலத்தான் நாம் இருவருக்கும் அடிமையாகி இருக்கும்படியேன்னு காட்டினார். மிதுர சேஷத்துவம் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம். அதனால்தான் சிவநாராயணா என்று நாம் சொல்கிறோம், செல்வநாரடன் என்று அழைக்கிறோம் நாம். ஆகையினாலே இரண்டு பேருக்கும் சேழப்பட்டிருப்பது தான் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம். இந்த மிதுன சேஷத்துவத்தை சொல்கிறார் விடத்துல, மிதுன சேஷத்துவம் தங்களுக்கு ஸ்வரூபமாயினாலே ஸ்வரூபம் அறிந்திருக்கக்கூடியவர்கள் இருவருமான சேர்த்தியிலே தான் அடிமை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இருவருமான சேர்த்தியிலே தான் அடிமை சித்திப்பதும் ரசிப்பதும் என்கிறார் பிள்ளலோகாச்சாரியர் துவயப்பிரகரணத்திலே. இவன் ஒரு கைங்கரியத்தை பண்ண அதை பத்து நூறாக்கி சொல்லுவள். அக்காலத்திலே பெரிய பிராட்டி அவள் கைங்கரிய வர்த்தகையாக இருக்கிறாள், கைங்கரிய வர்த்தகையுமாகவும் இருக்கிறாள் என்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். ஆகையினாலே இவர் ரெண்டு பேரும் கூடியிருக்கிறபடினாலே தங்களுடைய சொரூபம் சித்திக்கிறது என்று நினைக்கிறார்கள். குழந்தைகள் தாயாரும் தகப்பனாரும் கூடியிருந்தால்தான் ஆனந்தம் அடைவர்கள். அதே போலத்தான்
இப்படி பிராட்டிமார் ஓட்டை சேர்த்தியே தங்களுக்கு சொரூப லாபமாய், அவர்கள் ஓட்டை கலவிக்கு கைதொடுமானமாய் இருக்கிற பரிசனத்தை சொல்லுகிறது மேல்.
ஆமா, அவருடைய அனுபவத்துக்கு கைதொடுமானமாய் அப்படின்னா பரிகரமாக இருக்கக்கூடியவர்கள், மேலும் மேலும் அவருடைய அந்த கைங்கரியத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியவர்கள், அவருடைய அனுபவத்தை மேலும் மேலும் அபிவிருத்தி பண்ணக்கூடியவர்களை மேலே சொல்லி அப்படிப்பட்ட பரிஜனங்கள் மேலே இருக்கக்கூடியவர்கள் என எம்பெயர்களை தெரிவிக்கிறார்.
சச்சந்தானுவர்த்தி நித்தியசூரிகள் முகம் முறை அறிந்து பரிமாறும் அவர்கள் ஆகையாலே சச்சந்தானுவர்த்திகளாய் இருப்பார்கள்.
நம்ம எப்பொழுதும் அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள், முறையறிந்து பரிமாறுகிறார்கள், பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து குறிப்பறிந்து காரியம் செய்கிறார்கள். முறையறிந்து திருவுள்ளக்கரித்து அறிந்து அவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள்தான் ஸ்வச்சந்தானுவர்த்தி, எம்பெருமானுடைய சந்தஸ். எம்பெருமானுடைய சந்தம் என்றால் அவனுடைய விருப்பம், அவனுடைய எண்ணம், அவனுடைய கருத்து, அதற்கு இணங்க நடந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை மேலே சொல்ல தொடங்குகிறார்.
சம்சாரிகள் முறை அறியாதே பரிமாறுகையாலே.
சம்சாரிகள் எப்படி இருக்கா? நாம் எல்லாரும் எப்படி இருக்கோம்? உடனே அதையும் சொல்லணும் இல்லையா காய்ச்சல. இவர்கள் ஸ்வச்சந்த அனுவர்த்தின்னு சொன்னாக்கா இப்போ யார் ஸ்வச்சந்தத்தை அனுவர்த்திக்காமல் இருக்கிறார்கள், எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்தை செல்லாமல் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் இருக்கோம். பெருமான் திருவுள்ள கருத்து என்ன? நமக்கு தேகத்தை கொடுத்தானே அவனுக்கு திருவுள்ள கருத்து என்ன? அவனுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த தேகத்தை கொண்டு இவர்கள் நம்மை வந்து அடைவர்கள், நல்ல வழியிலே சாஸ்திரம் காட்டின வழியிலே சென்று நம்மிடத்திலே வந்து சேருவர்கள் என்பதற்காகத்தான் தேகத்தை கொடுத்தான், சாஸ்திரத்தை கொடுத்தான். சாஸ்திரப்படி இவர்கள் நடக்காத காலத்திலே தானே வந்து பிறந்து இந்த சாஸ்திரத்தை அனுஷ்டித்து காட்டினான். இத்தனை எல்லாம் செய்கிறான். அவனுடைய திருவுள்ள கருத்து அறிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்கிறோமா என்று கேட்டால் நடக்கவில்லையே. முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேனுடன் பெருமானுடைய திருவுள்ள கருத்தறிந்து அதன்படி நடக்க வேண்டிய நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்னா, ஆக்கையின் வழி. ஆக்கை என்றால் சரீரம். நீ கொடுத்த ஆக்கை எதற்காக கொடுத்தான் இந்த எம்பெருமான்? ஆக்கை கொடுத்தளித்த போனே குணப்பரனே என்கிறாரே, அவன் ஒரு அபிப்பிராயத்தோட கொடுத்தான். நதியை கடப்பதற்காக ஓடத்தை கொடுக்கிறான் ஒருத்தன். இந்த ஓடத்தில் ஏறி உட்கார்ந்து என்ன பண்ணும்? துடுப்பை வலிக்க வேண்டும். ஓர்னு சொல்றோமே, அதை வலிக்க வேண்டும். அடித்தால் தான் அக்கறைக்கு போய் சேரலாம். ரோ த போட். அது இல்லாமல் போய் சோம்பி இருத்தனமா உட்காந்துட்டா கடைசியில் சமுத்திரத்தில் போய் சேர்ந்துடும். எவ்ரிபடி வில் ஃபைண்ட் எ வாட்டரி கிரீவ். அவ்வளோதான் கடைசியில். அப்படி இருக்கக்கூடாது, வலிக்க வேண்டும். அதற்காக சாஸ்திரத்தை கொடுத்தான், சரீரத்தை கொடுத்தான், தர்ப்பத்தை அறுத்து நன்றாக அகயஜாதிகள் பண்ணி நல்வழியிலே நடக்கட்டும்னு ஒருவன் ஒரு கத்தியை கொடுக்கிறான். இந்த கத்தியை கொண்டு மிருகங்களை இம்சிக்கிறான், ஜீவ இம்சை பண்ணி நரகத்துக்கு போய் சேர்கிறான் ஒருத்தன். இந்த எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்தை நாம் பின் செல்கிறோமா? கிடையவே கிடையாது. அதுதான் அவனுக்கு உண்டான வருத்தம். ஆனால் பரமபக்தியில் இருக்கக்கூடிய நித்தியசூரியர்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய திருவுள்ளக்கரித்தை அவருடைய முகக்குறிப்பிலிருந்து உணர்ந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய அதுதான் ஸ்வச்சந்தானுவர்த்தி. அவரிடத்துல எவ்வளவு ஈடுபாடு ஏற்படும் அப்பொழுது, ரெண்டு குழந்தைகள் இருக்கா, ஒருத்தன் அப்பா அவனுடைய எண்ணம் என்ன, அப்பா எதை ஆசைப்படுறா தெரிஞ்சுட்டு காரியம் பண்றான், இன்னொருத்தன் அப்படி இல்லாமல் விபரீதமாக நடந்து கொள்கிறான். விபரீதமாக நடந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் நாம் அவனுடைய சந்தத்தை அனுவர்த்தித்து இருக்கக்கூடியவர்கள் பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே.
சம்சாரிகள் முறையறியாதே பரிமாறுகையாலே,
சேஷசேஷி பாவம் தான் முறை, அதை அறியாமல் அவர்கள் எம்பெருமானோட சேஷசேஷி பாவத்துக்கு இணங்குகிறார்களோ, முதல்ல சொம்மே என்றால் அகம்மே என்கிறார்கள், நீ எனக்கு ஆட்பட்டவன் எம்பெருமான் சொன்ன கிடையாது, நான் சுதந்திரன் என்பதுதான் இவர்களுடைய வார்த்தை. அதனால முறையறியாமல் பரிமாறுகிறார்கள்.
பரிமாறுகையாலே சங்கல்பானுவர்த்திகளா இருக்கும்,
அவ இப்படி எதை அனுவர்த்திக்கிறாள்னா, எம்பெருமான் இவருடைய கர்மத்துக்கு அனுகுணமாக சங்கல்பத்தை செய்கிறான், ஆக இவர்கள் எம்பெருமானுடைய சங்கல்பத்தாலே நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்தறிந்து நடந்து கொள்கிறார்கள். அதான் ரெண்டு பேருக்கும் உண்டான வாசி, கர்மானுகுணமாக எம்பெருமான் நம்மை நடத்துகிறான் இவ்விடத்துல. அதனால சங்கல்பத்தினாலே எம்பெருமான் இவர்களை நடத்துகிறான். சங்கல்பானுவர்த்திகளா இருக்கா ஸ்வச்சந்தானுவர்த்திகளா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இரண்டு பேருக்கும் உண்டான வாசி என்கிறார்.
ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதங்களாவது,
அதுக்கு மேல ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதங்களை உடையவர்கள் இந்த நித்திய சூரிகள் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் என்று காட்டப்போகிறார் மேலே. இவர் ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி, இவருடைய ஸ்வரூபம் என்ன, இவர்கள் இருப்பது என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி இவருடைய செயல்கள் காரியங்கள் என்ன, இப்படிப்பட்ட பல வகைகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவனுடைய சந்தத்தை அனுவர்த்தித்தே செல்லுமவைகளாக இருக்கும். இவருடைய சொரூபம் அவருடைய திருவுள்ள கருத்து அறிந்ததாக இருக்கும். ஸ்திதி இவர்கள் இருப்பது இருக்கிறது, அதுவும் அவனுடைய திருவுள்ள கருத்து அறிந்திருக்கும். இவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவனுடைய திருவுள்ள கருத்து அறிந்து செய்யக்கூடிய செயல்களாகவே இருக்கும் என்று மேலே காட்டுகிறார்.
ஈஸ்வரன் யாவர் சிலரை கொண்டு யாதோர் அடிமை கொள்ள நினைத்தருளுகிறான், அவ்வடிமைக்கு அனுரூபமான ஸ்வரூபமும் பிரவிற்த்தியுமா இருக்கை.
வர்ணிக்கிறார் இடத்துல
ஈஸ்வரன் யாவர் சிலரை கொண்டு,
ஈஸ்வரன் இருக்கான எம்பெருமான் சில பேரை கொண்டு சில கைங்கரியங்கள் அடிமை தொழில்கள் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான், அதை அறிந்து கொள்கிறார்கள். அறிந்து கொண்டு இவா என்ன பண்றார்,
ஈஸ்வரன் யாவர் சிலரை கொண்டு யாதோர் அடிமை கொள்ள நினைத்தருளுகிறான்,
எந்தெந்த அடிமை செய்து கொள்ள வேண்டும் நினைக்கிறானோ, கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ, அதற்கு தகுதியான வடிவை எடுத்துக் கொள்கிறார்கள், அதற்கு தகுதியான செயல்களை செய்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள் இந்த நித்தியசூரிகள்.
அவ்வடிமைக்கு அனுரூபமான ஸ்வரூபமும் ஸ்திதியும் பிரவிற்த்தியுமா இருக்க,
சில அடிமை படுக்கையா இருக்கணும்னு நினைக்கிறான், அது திருஷ்டாந்தத்துக்காக சொல்றேன், படுக்கை வேணும்னு நினைக்கிறான், இந்த படுக்கைக்கு தகுதியாக ஒரு வடிவு எடுத்துக் கொள்கிறார் ஆதிசேஷன், ஒரு நித்தியசூரி அப்படி வடிவெடுத்துக் கொள்கிறார். மற்றொரு வாகனமாக வேணும்னு நினைக்கிறான், அக்காலத்திலே குருடன் வாகனமாக ஆகிறான். இப்படி எந்தெந்த அடிமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்தந்த அடிமைக்கு சேர் அவர்கள் வடிவு கொள்கிறார்கள். சில பேர் ஆபரணமாக அணிந்து கொள்ளணும்னு நினைக்கிறான், ஆபரணமாக ஆறா, சில பேர் வஸ்திரமாகறா, சில பேர் புஷ்பமாகறா, சில பேர் சந்திரமாகறா, இப்படி அவனுக்கு கைங்கரியத்துக்கு அனுரூபமாக அவன் திருவுள்ளத்தாலே யாரிடத்திலிருந்து எந்த கைங்கரியத்தை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அதற்கு தகுதியான அனுகுணமான தகுதியான வடிவை கொள்ளுகிறார்கள். அதுதான் ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூப, அவர்கள் ஸ்வரூபத்தை எடுத்துக் கொள்கிறார்கள்.
ஈஸ்வரன் யாவர் சிலரை கொண்டு யாதோர் அடிமை கொள்ள நினைத்தருளுகிறான், அவ்வடிமைக்கு அனுரூபமான ஸ்வரூபமும் ஸ்திதியும் பிரவிற்த்தியுமாய் இருக்கை,
அவருடைய ஸ்திதி அதற்கு தகுந்த நிலைமை, அவர்களுக்கு அதுக்கு தகுந்த காரியங்கள் செய்கிறார்கள்.
பாவஜேன கிருதஜேனா என்ன கடவதிரே,
ரொம்ப அழகா ஒரு திருஷ்டாந்தம் எடுத்து காட்டுகிறார். பரவத்துல போய் நம்ம பார்க்க முடியாது எப்படி இருக்கு அவள் என்ன எப்படி என்ன இப்படி அறிந்து பரிமாறுகிறாள், ஸ்வச்சந்தானுவர்த்திகளாக இருக்கிறார்கள்னு காட்டுகிறாரு. பரவத்துல போய் நாம பார்க்கிறது எப்பொழுதோ பரவத்துக்கு போற விற்பாடு, நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அவன் இவ்விடத்திலே அவதரித்த காலத்திலே ஒரு நித்திய சூரியம் அவருடன் கூட வந்து அவதரித்து அவனுடைய திருவுள்ள கருத்தை அறிந்து நடந்து கொள்வரையானால் அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதங்கள் உடையவர்கள் என்பதை எப்பொழுது அறிந்து கொள்ளலாம்? அந்த நித்திய சூரியர்களும் எம்பெருமானுடன் இவ்விடத்திலே பிறந்து அவர்கள் அவனுடைய திருவுள்ள கருத்தை அறிந்து நடந்து கொள்வார்களே ஆனால் ஓ இதே போலத்தான் அங்கும் நடந்து கொள்வார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையினாலே இவ்விடத்திலே அற்புதமான ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு இடத்தை எடுத்து காட்டுகிறார். அற்புதமான ஸ்லோகம். கோதாவரி நதிக்கரை பஞ்சவட்டிக்கு வந்து சேர்ந்தான் சக்கரவர்த்தி திருமகன். அவ்விடத்திலே லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தார், லக்ஷ்மணா ஜலராமண்யகம் யத்ரா ஸ்தலராமண்யகம் ததா, எந்த இடத்திலே நீர் வாய்ப்பும் நிழல் வாய்ப்பும் சோலை வாய்ப்பும் இருக்கிறதோ எல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு பரணசாலையை கட்டு என்று நியமித்தான். லக்ஷ்மணனும் ஒரு பரணசாலையை கட்டி முடித்தான். முடித்த பிற்பாடு சக்கரவர்த்தி திருமகன் வந்து பார்க்கிறான். பார்த்த காலத்தில் ஆச்சரியப்பட்டு லக்ஷ்மணனை கொண்டாடுகிறான். அவ்விடத்தில் கொண்டாடி சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை அதை எடுத்து இவ்விடத்திலே உதாகரித்து ஸ்வச்சந்தானுவர்த்தி என்பதை நமக்கு மனசிலே தெளிவாக புரியும்படியாக செய்கிறார் யாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை. அப்பொழுது சக்கரவர்த்தி திருமான் லக்ஷ்மணனை கொண்டாடினானே, ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றானே. அந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். பாவஜேன கிருதஜேனாம் தர்மஜேனச்ச லக்ஷ்மணாம் ஸ்வயா புத்திரேன தர்மாத்மா ந சம்விருத்த பிதாமமாம். லக்ஷ்மணா எனக்கு தகப்பனார் இல்லை என்று குறைவே கிடையாது, உனக்கு தான் தகப்பனார் இல்லை. ந சம்விருத்த பிதாமமா மம பிதா ந சம்விருத்தா, என்னுடைய தகப்பனார் இறந்து போகவில்லை, தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறார். தகப்பனார் இருந்தால் எதையெல்லாம் எனக்கு செய்வரோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று கொண்டாடினான். அதில் பாவஜேன கிருதஜேன தர்மஜேன என்று மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. லக்ஷ்மணனை கொண்டாட முடியல, லக்ஷ்மணா நீ பாவமறிந்தவன். இரண்டாவது சொல்றார் கிருதஜன் நன்றாக செய் நன்றி கொள்ளாதவன், செய் நன்றி மறவாதவன், தர்மம் அறிந்தவன். மூணு சொல்றார், பாவத்தை அறிந்தவன், கிருதஜன், தர்மஜன் என்று சொன்னார். இதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்ல சொன்னா என்ன சொல்லுவோம்னா, பாவம் அறிந்தவன், எல்லா பாவங்களையும் அறிந்தவன், எல்லாருடைய மனசையும் நல்லா தெரிஞ்சுட்டு அவளுடைய மனசை தெரிஞ்சுட்டு பாவமறிந்து செய்ய பேசக்கூடியவன், காரியம் செய்யக்கூடியவன் என்று சொல்லுவோம். கிருதஜன் என்ன, நான் உனக்கு எத்தனையோ உபகாரம் பண்ணியிருக்கேன், எல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த பரணசாலையை கட்டியிருக்காய், நீ ரொம்ப கிருதஜன், நீ செய் நன்றி மறவாதவன், செய் நன்றி கொள்ளாதவன் என்று கொண்டாடுகிறார். தர்மம் அறிந்தவன், தர்மம் அண்ணா அண்ணா சொன்னதை கேட்டு நடக்கணும் அப்படின்ற தர்மம், அந்த தர்மம் அறிந்தவன் என்று சாதாரணமாய் நீரசமாய் ஒன்றுக்கும் உருப்படி இல்லாத ஒரு அர்த்தத்தை சொல்லுவான். தீபாச்சாரம்பிள்ளை அப்படி அர்த்தம் இல்லை, நம்பிள்ளை காலட்சேப கோட்டியிலே நம்பிள்ளை நடத்திலே குனிந்து கேட்டவராகையினாலே நம்பிள்ளை சாதித்த அர்த்தத்தை ஈடுபடுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய உஜ்ஜீவனத்திற்காக அவசியம் நன்றாக கூர்ந்து கவனித்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாவைக்கன் என்றால் என்ன அர்த்தம் சொல்கிறான்மா லக்ஷ்மணா, என்னுடைய உள்ளக்கரித்தை புரிந்து கொண்டாய், ஸ்வச்சந்தானுவர்த்தி இனி அதுதான் சொல்ல. ஸ்வச்சந்தானுவர்த்தின்றது ரொம்ப அழகான வார்த்தை, பாவஜன் என்பது. என் மனசுல நினைச்சுட்டு இருந்தேன், ஒன்றும் உங்ககிட்ட சொல்லல, எதை சொல்ல மாட்டார் சக்கரவர்த்தி திருமான்னு கேட்டார். லக்ஷ்மணா இந்த பரணசாலையில அக்னிசாலை அக்னி வைத்திருக்கணும், மூன்று அக்னிகளையும் தினந்தோறும் சக்கரவர்த்தி திருமான் ஓம்பிக் கொண்டிருந்தான், அவளை வழிபட்டு கொண்டிருந்தான்னு காட்டப்படுகிறது. அதனால இந்த மூன்று அக்னிகளும் இருக்கக்கூடிய இடம் ஒன்று கடை அக்னிசாலை, ரிஷிகள் எல்லாம் வந்தா பேசுவதற்கு ஓரிடம், அதே போல ஒரு இடத்துல உட்கார்ந்து சந்தியாவந்தனாதி கர்மங்கள் செய்வதற்கு ஓரிடம், இதையெல்லாம் சொல்லுவனே, போஜனம் பண்றதுக்கு போஜனசாலை, இதெல்லாம் சொல்லுவனே ஒழிய எதை சொல்ல மாட்டானா, நானும் சீதையும் தனியாக படுத்திருப்பதற்கு ஒரு படுக்கை அறை நீ கட்டுன்னு சொல்ல மாட்டான். அதெல்லாம் நாம தான் இப்போ ஒரு வீடுன்னு சொன்னா எத்தனை பெட்ரூம், முதல் கேள்வி எத்தனை பெட்ரூம், டபுள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமா வீடுன்னு கேட்குறோம். ஏன் எப்பவும் தமோ குணம் தான், படுக்கை தான் நமக்கு இருப்பிடமாக இருக்க ஒழிய வேற எதை பற்றியும் நான் நினைப்பதே கிடையாது. படுக்கை வீடுன்னா படுக்கையறையை கொண்டே நிர்ணயம் பண்ணப்படுகிறதே உலகத்திலே பார்க்கிறோம். அதனால் சக்கரவர்த்தி திருமான் சொல்ல மாட்டான், சீதையும் நானும் சயனித்திருப்பதற்கு ஏகாந்தமான ஒரு அறையை நிர்மாணம் பண்ணை கட்டுன்னு சொன்னேன். ஆனால் அவருடைய திருவுள்ள கருத்தை அறிந்தான். ஸ்வச்சந்தானம் மனசுல இருக்கு, லக்ஷ்மணன் போய் இப்படி சொல்றது கூச்சப்பட்டு சொல்லவில்லை சக்கரவர்த்தி திருமான். முகத்தை பார்த்தான். முகத்திலிருந்தே அவனுடைய திருவுள்ள கருத்தை அறிந்து கொண்டான். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று தெரிவிப்பார்கள் தமிழிலே. மனசிலே இருக்கும் எண்ணமானது முகத்திலே நன்றாக தெரியும். சக்கரவர்த்தி திருமணுடைய திருமுகமண்டலத்தை பார்த்தவன் புரிந்து கொண்டான். அழகாக ஒரு படுக்கையறை கட்டியிருக்கிறான். அதை பார்க்கிறான் சக்கரவர்த்தி திருமகா, என்னுடைய மனசிலே இருக்கக்கூடிய எண்ணத்தை புரிந்து கொண்டு இந்த படுக்கையறையை கட்டினையே இலக்கணா என்று பாவக்யேனா என் உள்ள கருத்து அறிந்தவனே சந்தானுவர்த்தியாக இருக்கிறாயேன்னு கொண்டாடுகிறான். அடுத்தபடியா கிருதஜன். சாதாரண அர்த்தம் என்ன? கிரேட்ஃபுல் பர்சன் அர்த்தம். அது அர்த்தம் அல்ல இவ்விடத்துல. கிருதஜன் என்பதற்கு தசரத கிருதம் ஜானாதீதி கிருதஜம். தசரதன் படையெல்லாம் பார்த்திருக்கேன். எனக்கு என்னுடைய தகப்பனார் அழகான மாளிகை சமைத்து கொடுத்தார். நானும் சீதையும் ஆனந்தமாக இருப்பதற்காக 12 வருஷ காலம் அயோத்தியில் இருந்தேனே. அப்பொழுது எங்கள் வாழ்க்கை உல்லாசமாக கழிய வேண்டும், இனிமையாக கழிய வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்துடன் அன்பினாலே அழகிய மாளிகையை சமைத்து கொடுத்தான் தசரத சக்கரவர்த்தி. தமா துவாதசதத்ராகம் ராகவசிய நிவேசனே புஞ்சானா அமானுஷான் போகான் சர்வகாம சமர்த்தினின்ற சீதைய ராகவசிய நிவேசனே அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லாரும் என்ன சொல்லுவார்? 12 வருஷ காலம் இந்த இடத்துல ராகவனுடைய மாளிகையிலே, ராமனுடைய மாளிகையிலே ஆனந்தமாக போகத்தை அனுபவித்தேன்னு அர்த்தம் சொல்லுவார். அப்படி சொல்லலை நம்ம பூர்வாச்சாரியர்கள். ராகவசிய நிவேசனே, ராகவன் என்றால் தசரதனை காட்டியிருந்த விடத்துல, ராகவன் என்றால் ரகுகுலத்திலே பிறந்த என்னுடைய மாமனாரான தசரத மகாராஜா எங்களுக்காக கட்டி கொடுத்தார். அதில் ஆனந்தமாக 12 வருஷ காலம் கழித்தோம். அது ராகவசிய நிவேசனே, தசரதனாலே கட்டி கொடுக்கப்பட்ட மாளிகை. அதனால் அவர் கட்டி கொடுத்த அந்த மாளிகையை நீ பார்த்திருக்கிறாய், எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு தசரதன் பாவத்தை அவன் செய்ததை கிருதம் என்றால் தசரதனாலே செய்யப்பட்டதை அறிந்தவன் நீ, அதை பார்த்திருக்கிறாய். அதை கருத்திலே கொண்டு அழகிய பர்ணசாலையை நீ கட்டியிருக்கிறாய் என்று கொண்டாடுகிறான் கிருதஜேனாம். அதற்கு மேல சொல்றான் அடுத்தபடியாதுதான் தர்மஜேனம், தர்மம் அறிந்தவன். தர்மம் அறிந்தவன் என்ன அர்த்தம்? சக்கரவர்த்தி திருமகனுக்கு கட்டி கொடுத்தான், அவனுக்கு இருக்க வேண்டிய இடமெல்லாம் கட்டி கொடுத்தான். தானும் ஒருத்தன் தானே, தான் இருக்கிறதுக்காக ஒரு சர்வெண்ட் குவார்டர் கட்டின்றானான்னு கேட்டா கிடையாது, ஒன்றும் கிடையாது. தனக்குன்னு ஒன்று சமைத்துக் கொள்ளவே இல்லை. தனக்கு என்று ஒன்று தனிப்பட்ட இடத்திலே சமைத்துக் கொள்ளவே இல்லை. இவனுடைய திருவடி நலன் பாத நடலால் மற்றொரு உயிர்ப்பிடம் காண்கின்றேன் என்கிறாரே பெரியாழ்வார். இவனுடைய திருவடி சாயிதான் இவனுக்கு இடமே ஒழிய வேறு இடமில்லை. மேலே இவனுக்குன்னு ஒரு தனி இடம் எப்பொழுது வேணும்? தூக்கம் இருந்தால், படுக்க வேண்டும் என்கிற அபேட்சை இருந்தால் தானே வேணும். அதை என்னைக்கோ விட்டாச்சு. தகவு நித்ராஞ்ச தந்திரிஞ்சா என்று சோம்பலையும் தூக்கத்தையும் விட்டு ஒழித்தான். எங்கே? கங்கைக்கரையிலே. கங்கைக்கரையிலே முதல் நாளே கொஞ்சம் அதிகமாக தூங்கினான். தகுணனை எழுப்பினான், நீ திரும்பி போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன்னு ராமன் சொன்னான். கேட்ட உடனே அன்றைய தினத்திலே விட்டான். 14 வருஷ காலம் தூங்கினான் என்பது சரித்திரம் கிடையவே கிடையாது. தூங்கணும், தனக்குன்னு ஒன்று வேணும்னா தானே தனக்குன்னு ஒரு மாளிகையோ அல்லது தனக்கு என்று பர்ணசாலையிலே ஒரு இடத்திலேயோ இவன் சமைத்து கொள்ள வேணும், கட்டி கொள்ள வேணும், அவகாசமே இல்லை. நீ தர்மஜன், தர்மம் அறிந்தவன், சேஷியனுடைய திருவடிச்சாயிலேயே இருக்க வேணும். எப்பொழுதும் வாசலிலே காவல் காத்து கொண்டிருக்கும் அவனுக்கு தனிப்பட்ட இடம் வேண்டுமோ? ஆகையினாலே எப்பொழுதும் கைங்கரியம். ஆம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுபதச்சதே, உறங்கும் காலத்திலேயும் கைங்கரியம் செய்வேன், விழித்திருக்கும் காலத்திலேயும் கைங்கரியம் செய்வேன் என்று சொன்னவன் ஆகையினாலே இவனுக்கு என்ன கட்டி கொள்ளலை, தனியாக கட்டிக்கொள்ள. அதை கொண்டாடுற மூணு விஷயம் சொல்லிருக்கார். என் மனசில் இருந்த தெரிஞ்சுட்டு படுக்கையறை கட்டி கொடுத்துருக்க, தசரதமணியை பார்த்து அதே மாதிரி கட்டியிருக்க இந்த மாளிகை, இந்த பர்ணசாலையை, அதுக்கு மேலே உனக்குன்னு ஒன்று கட்டிக்கல. என்ன ஆச்சரியம்! ஸ்வயா புத்திரே என தர்மாத்மா, தர்மாத்மா என்னுடைய தாப்பனாரு கொண்டாடுகிறான். என்ன தர்மாத்மா? தான் இருந்த காலத்திலே தானே எல்லாவற்றையும் கவனித்து எனக்கு செய்தான். தான் போன பிற்பாடும் கூட உன்னை கொண்டு செய்வித்திருக்கிறான் அவன். அவன் தான் தர்மாத்மா. தர்மாத்மான உலகத்தில் என்ன? சாஸ்வதமான நிதியை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். தாங்கள் இருந்த காலத்திலே தர்மத்தை நடத்தும்படியா செய்கிறார்கள். அறக்கட்டளைகள் ட்ரஸ்ட்லாம் பார்க்கிறோம், அவர்களைத்தான் தர்மாத்மான்னு கொண்டாடுறோம். தான் இருக்கிற காலத்திலேயே நடக்கணும், தன் காலத்துக்கு பிற்பாடும் அதை நடக்க வேணும் என்று யார் ஓர் கட்டளையை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் தர்மாத்மா. அதுபோலே தான் இருக்கும் காலத்திலே என்னுடைய தந்தையான தசரத மகாராஜன் எனக்கு வேண்டியதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்தார். தான் போன பிற்பாடும் தனக்கு பிரதிநிதியாக நீ இருந்து எல்லாவற்றையும் எனக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னை வைத்திருக்கிறான். அதனாலே எனக்கு தகப்பனார் இல்லை என்று குறையே கிடையாது லக்ஷ்மணா என்று கொண்டாடினான். இடத்திலே பாவக்கியனா என்பது உயிரான வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்து இவ்விடத்திலே பெரிய வாச்சியான் பிள்ளை காட்டுகிறார் ஸ்வச்சந்தானுவர்த்தி. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அபராவதாரம். அவன் எம்பெருமானுடைய திருவுள்ளக்கருத்தை பின் சென்று காரியம் செய்யும் அவன். இங்கேயும் அதுதான், அங்கேயும் அப்படித்தான். இங்க என்ன உண்டோ அதுதான் அங்கேயும். ஆகையினாலே இவ்விடத்திலே அவன் செய்த காரியத்தை கொண்டு பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் எல்லாரும் ஸ்வச்சந்தானுவர்த்திகளாக இருப்பார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் என்று காட்டுகிறார் பெரிய வாச்சான் பிள்ளை.
ஈஸ்வரன் அடிமை கொள்ளும் போது அவ்வோ அடிமைகளில் ஜவஸ்திதரா இருக்கும் அத்தனை போக்கி அவ் ஆதரத்தை பார்த்தால் சர்வசேஷ புத்தியிலும் உண்டான ஆதரத்தையே வடிவாக உடையராய்
இருப்பர்கள். எல்லா விதமான சேஷமான கைங்கரியங்களும் பண்ணணும்னு ஆசைதான். அசேஷ ஒன்று விடாமல் சேஷத்தைக்கரத்தி ரூப சேஷத்துவ விருத்தி பண்ண வேண்டும் அப்படின்னு வாழ்க்கா. எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும்ன்ற ஆசையே வடிவெடுத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஒன்னு பண்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுதான் பண்றான். அப்படி பண்ணக்கூடிய காலத்துல பல வடிவெடுத்துக்கொண்டு பல கைங்கரியங்களையும் பண்ணலாம் இவர்கள். ஆனால் அப்படி ஆசை இருந்தாலும் அந்த ஆசையே தங்களுக்கு வடிவாக கொண்டவர்களாக இருந்தாலும் கூட ஒண்ணுதான் பண்றான். காரணம் என்ன சொல்றாரு இவ்விடத்துல?
ஈஸ்வரன் அடிமை கொள்ளும் போது
எம்பெருமான் அடிமை கொள்கிறான். இவரிடத்துல கைங்கரி அடிமை கொள்ளுவதாவது கைங்கரியத்தை கொள்கிறான், கைங்கரியம் பண்றான்.
அவ்வளோ அடிமைகளில் வியவஸ்திதரா இருக்கும் அத்தனை போக்கி
அந்தந்த அடிமைகள்ல தான் ஈடுபட்டவர்கள், அதுல நிலை நின்றவர்களா இருக்க வியவஸ்திதர்கள்னா ஊன்றி இருக்கிறார்கள். திருத்துழாய் அப்படின்னு திருத்துழாய் ஆழ்வார்னு கீழே பார்த்தோம். அருணமன்றார் தோளின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின் மேலும் புனைந்த தன்னந்துழாய் என்ன அவருடைய திருமேனியை அலங்கரிப்பதே அவருக்கு கைங்கரியம். அதேபோல கருடன் எடுத்துனா என்ன பண்றான்? கருடன் இருக்கானே அவன் வாகனமாக இருக்கான், அல்லது விரதஹிருவன் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோம். இங்கேயும் பார்க்கலாம் கணவிரான் அடிமை, கணவிரானுக்கு அடிமை செய்கிறான் கருடன். இந்த லோகத்துக்கு வருகிறான், வந்தவன் கண்ணபிரானுடைய திருவுள்ள கருத்து அறிந்து பரிமாறுகிறான். புறப்பட்டு வெளியிலே எழுந்தருளுகிறானே விருந்தாவனத்திலே மாடுகளையும் கன்றுகளையும் மேய்ப்பதற்காக புறப்பட்ட காலத்திலே வெயிலிலே இவன் சிரமப்படக்கூடாது என்று இவனுடைய திருவுள்ள கருத்தை அறிந்து அங்கிருந்து வந்து தன்னுடைய ரெக்கைகளை விரித்து இவனுக்கு நிழல் அளிக்கிறான். எனது சிறுவன் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே என்கிறாள் அண்டாள். ஒவ்வொரு கைங்கறி ஒரு கைங்கறி தான் பண்ற அவர் பண்ற கைங்கறி என்ன வாகனமா இருக்க அல்லது குடகோலை தன்னுடைய சிறகை விரித்து இவன் பேரிலே நிழல் படும்படியாக செய்து சூரிய கிரணத்தாலே தாபம் ஏற்படாதபடி தடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒரு கைங்கரியம் பண்றார், ஆனா இவருக்கு மனசுல என்ன ஆசைனா அவ்வளவு பண்ணணும். அப்படித்தானே ஆம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சுபதே, எல்லா கைங்கரியங்களையும் நான் செய்ய வேண்டும். காட்டுக்கு போச்சே ரொம்ப சந்தோஷம், காட்டுக்கு போச்சே இவனுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டா காட்டுல எல்லா கைங்கரியங்களையும் பண்ணலான்னா அயோத்தியில இருக்கக்கூடிய காலத்துல ஏதோ ஒண்ணுதான் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். இவனு ராஜகுமாரனா இருக்கிற அப்படின்னால தாழ்ந்த தொழில்கள் எல்லாம் பண்ண முடியாது இவனால. அநேகம் பேர்கள் இருக்கிறா பங்கு போட்டுக்கிறா எல்லாரும். ஆனால் காட்டில் என்னென்ன எல்லா கைங்கரியங்களும் பண்ணினான், ஒன்று பாக்கியிடாமல் அவ்வளவு கைங்கரியங்களையும் பண்ணினான். அதுதான் அவனுக்கு ஆசை. இந்த ஆசையினால புறப்பட்டு போறான். பெருமாள் திருமொழியில அற்புதமான பதியம், சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காரம் அடைந்தவனே என்று பதியம். சுத்தமெல்லாம் பந்துக்கள் எல்லாம் அயோத்தியாவாசி ஜனங்கள் என்ன பந்துக்கள் என்ன எல்லாரும் பின்தொடர தொல்காரம் அடைந்தவனே காட்டிற்கு போனவனே என்று பாட்டும் பாடிட்டார். பத்திரம் பட்டன உடனே வியாக்கியான சக்கரவர்த்தி பெரிய வாச்சான் பிள்ளை இடத்துல கேட்டார், எல்லாரும் போனதா சரித்திரம் இல்லையே, தமசா நதி பரியந்தமா போன அந்த இடத்துல அயோத்தியவாசியனங்கள்லாம் தூங்குறா. தூங்குற காலத்துல சக்கரவர்த்தி திருவான் பாதிராத்திரி எழுந்திருந்து சுமந்திரனை எழுப்பி தேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கங்கைக்கரைக்கு சிங்கிபேரபுரத்திற்கு போய் சேர்ந்தான் என்று சரித்திரம் பார்க்கிறோம். மறுநாள் எழுந்திருந்தவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு தங்களுடைய கிரகத்திற்கு திரும்பினார்கள். கூட போனதா சரித்திரம் கிடையாது, அத்தனை பேருடையமா போனான் கிடையாது. ஆனால் பெருமாள் திருமொழியிலே பாடும் காலத்தில் சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காரம் அடைந்தவனேன்னு தெரிவிக்கிறாரே, இது எப்படி சேரும் என்று வியாக்கியாதா விசாரித்தார். அவர் சொன்னார், இந்த இடத்துல சுத்தமெல்லாம் போயிருந்தால் எவ்வளவு அடிமைகள் செய்வார்களோ, எத்தனை கைங்கரியங்கள் பண்ணுவார்களோ, அத்தனையும் லக்ஷ்மணன் ஒருத்தனே படினான். லக்ஷ்மணன் பின்னான போனானோ இல்லையோ, சுத்தமெல்லாம் இசை கொள்ட்டு லக்ஷ்மணன் அர்த்தம் பண்ணிவிட்டார் அவ்விடத்துல. ஆகினால் அத்தனை கைங்கரியத்தையும் பாரித்து கொண்டு போனான், சந்தோஷத்தோடே போனான் அவ்விடத்திலே லக்ஷ்மணன் என்பது சரித்திரம். ஆக லக்ஷ்மணனுக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும் ஆசை, திருடனுக்கும் ஆசை, எல்லா நித்திய சூழலுக்கும் ஆசை. ஆனால் அந்தந்த கைங்கரியம் அவர்களுக்கு என்று அடைத்த கைங்கரியம், அவர்களிடத்திலே இந்த கைங்கரியத்தை கொள்ள வேணும்னு எம்பெருமான் நினைக்கிறான். எம்பெருமான் திருவுள்ளம் இப்படி இருக்கிறபடினாலே அந்த திருவுள்ளத்தை மீறி எல்லா கைங்கரியங்களையும் நாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார்களே ஒழிய, உண்மையிலேயே இவர்களுக்கு என்ன ஆசைன்னா எல்லா கைங்கரியங்களையும் பண்ணணும்னா, அத்தனை கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்று ஆதிசேஷன் பண்ணிகிறானே, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம், என்னால் பரவடியாம் நிகழ்கடலூர் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் முருகமணையாம் திருமார்க்க அரவு, இவ்வளவு கைங்கரியங்களும் அவன் பண்றான், அத்தனையும் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறான், அதனால பண்றான். இது மாத்திரம்தானா, இன்னும் எத்தனை கைங்கரியம் இருக்கு? கோபுரப்பிராசாதாதி மண்டபங்களாக இருப்பதும் கைங்கரியம்தான், திருவாபரணமாக இருப்பதும் கைங்கரியம்தான். எல்லா கைங்கரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை உண்டு. ஆனாலும் இன்ன கைங்கரியங்கள் தான் இன்னாரிடத்தை ஏற்றுக்கொள்வது என்று எம்பெருமான் நிர்ணயித்திருக்கிறபடினாலே அவனுடைய சந்தன் அந்த திருவுள்ள கருத்தை பின் சென்று இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். எல்லா கைங்கரியங்களும் பண்ண வேண்டும் என்கிற ஆசையே வடிவெடுத்தவர்கள் இந்த நித்தியசூடிகள் என்று காட்டுகிறார்.
ஈஸ்வரன் அடிமை கொள்ளும் போது அவ்வோ அடிமைகளில் வியவஸ்திதராய் இருக்கும் அத்தனை போக்கி அவ் ஆதரத்தை பார்த்தால் சர்வசேஷ விருத்தியிலும்
எல்லா சேஷ விருத்தியிலேயும் இவர்களுக்கு ஆசை, இவருடைய ஆதரம், ஆதரம் என்றால் ஆசை, எந்த ஆசை இவர்கள் எல்லா கைங்கரியங்களையும் பண்ணணும் ஆசை.
அவ்வாதரத்தை பார்த்தால் சர்வசேஷ விருத்தியிலும் உண்டான ஆதரத்தையே வடிவாக உடையராய் இருப்பார்கள்.
சர்வசேஷ விருத்தியிலேயும் ஆதரமே இவர்கள் வடிவோ, அதனாலே ஆனவர்களோ இவர்கள் என்று சொல்லும்படியாக இருக்கிறார்கள்.
தாசிய உபகரணங்களை சொல்லுகிறது மேல், தாசிய உபகரணங்களை சொல்லுகிறது,
தாசிய உபகரணங்கள் அதற்கு மேலே அவர்களுக்கு கருவிகள், கையில் எதை வைத்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் அதை சொல்லுகிறார் மேலே.
நித்யா முக்தரை போலே
உபகரணங்கள், உபகரணங்கள்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், இதெல்லாம் கைங்கரியத்துக்கு அனுகூலமா இருக்கு அதை சொல்ல தொடங்குகிறார் மேலே. அதைத்தான் உபகரணங்கள், கைங்கரியம் பண்ணணும்னா இதெல்லாம் அவசியம் வேணும். காரியம் பண்ணணும்னாக்கா அதுக்கு வேண்டிய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் இல்லையோ, அது மாதிரி இவர்களுக்கு எது கருவிகளாக இருக்கின்றன, உபகரணங்களாக இருக்கின்றன அதை வர்ணிக்கிறார். குணங்கள், இந்த குணங்கள் இருந்தால்தான் கைங்கரியம் பண்ண முடியும், இந்த குணங்களோட கூடினவர்கள் மேலே காட்டுகிறார்.
தாசிய உபகரணங்களை சொல்லுகிறது மேல். நித்ய முக்தரை போலே ஒரு கால் இல்லாமல் ஒரு கால் உண்டாக என்றே எப்போதும் உண்டா இருக்கை,
இவருடைய இந்த கைங்கரியம்ன்றது இருக்க இவர்களுக்கு எப்பவும் உண்டா இருக்கை. நித்யா என்கிற சப்தத்தாலே என்ன சொல்லக்கூடிய, நித்தியமாக இருக்கிறது. ஒரு காலத்துல கைங்கரியம் பண்ணினா ஒவ்வொரு காலத்துல தான் இவ கைங்கரியம் பண்ண தொடங்கினான் என்பது கிடையவே கிடையாது. தொடங்கினாருன்னு சொன்னா ஒரு நாள் முடியும்னு ஏற்படும், அது கிடையாது. இந்த லோகத்துல அப்படி இல்லை, ஒவ்வொரு சமயத்துலதான் நாம தொடங்குகிறோம், அப்புறம் ஒரு காலமான உடனே விட்டு போகிறது. இதெல்லாம் நாம் இந்த லோகத்துல பார்க்கிறோம், அப்படி அல்ல. இந்த முக்தர்கள்னு இருக்கா, முக்தர்கள்னா விடுதலை பெற்றவர்கள், இந்த லோகத்துல சம்சாரிகளாக இருந்து பகவானுடைய கிருபையினாரே மோட்ச சாம்ராஜ்யத்தை பெற்றவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு முக்தர்கள், விடுதலை பெற்றவர்கள்னு அர்த்தம். சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள். அவளுக்கு ஒரு காலத்துல கைங்கரியம் இல்லாமல் இருந்தது, பரமத்துக்கு போன பிற்பாடு நிரந்தரமான ஒரு கைங்கரியம் ஏற்படுகிறது அவர்களுக்கு. ஆக அதுபோல அல்லாமல் இவர்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணி இருக்கும், அதனால இந்த கைங்கரியம் இவர்களுக்கு நித்தியமாக நடந்து சென்றது. இது தனிப்பட்ட பெருமை. அனந்தகரோட விக்ஷத்தேனாதிகளுக்கு என்ன பெருமை, கைங்கரியம் ஒரு காலத்திலே இவர்களுக்கு வந்து சேர்ந்தது என்பது கிடையாது, அனவரதமும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டது, எப்பொழுது வந்து சேர்ந்தது சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இப்பொழுதும் அனுபவி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நித்யா முக்தர்களே. வியாவிருத்தி முக்தர்களுக்கு ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, இந்த லோகத்திலே சம்சாரிகளாக இருக்கும் காலத்திலே கைங்கரியம் இல்லாமல் இருந்தது, பரமபதத்திலே போய் இவர்கள் பெற்றார்கள், கைங்கரியத்தை தொடங்கினார்கள்னு பார்க்கிறோம். அப்படி அல்ல இவர்களுக்கு, இவர்களுக்கு எப்பொழுதும் இந்த கைங்கரியம்.
நிரவத்திய ஞானாதிகள் உட்கர்ஷ ஹேதுவா இருக்க என்றே
இவர்களுக்கு ஞானம் சக்தி முதலியவை எல்லாம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் எல்லாம் நிரவத்தியம் குற்றமற்றதாக இருக்கக்கூடியது. ஞானத்துக்கு என்ன குற்றம் என்று கேட்டால், தனக்கு அதனால ஒரு பெருமை. இந்த லோகத்துல சாதாரணமா பார்க்கிறோம், ஞானத்துல ஒருத்தருடைய ஞானத்தை கொண்டாடுகிறோம், அதனால ஒரு பெருமை ஏற்படுறது. அவளுக்கு என்ன பண்றா, ஞானத்தாலே பெருமை, நமக்கு பெருமை என்று நினைக்கிறார்கள். அதுவல்ல, இவருடைய ஞானம் எதற்கு பிரயோஜனப்படுகிறது? சேஷத்துவத்தை அறிவதற்கும், அறிந்தபடியே கைங்கரியம் செய்வதற்கும் பிரயோஜனப்படுகிறபடினாலே ஞானம் முதலியவைகள் எல்லாம் தங்களுக்காக அல்லாமல் எம்பெருமானுக்காகவே இருக்கக்கூடியது. ஆகையினாலே இவர்களுடைய ஞானம் முதலியவைகள் எல்லாம் குற்றமற்றவைகள் என்று தெரிவிக்கிறார். நிரவத்திய குற்றமற்றவர்களாக இருக்கின்றன. இப்ராணம் ஞானத ஸ்ரேஷ்டம்னு சொல்றோம். பிராமணர்களுக்கு எதனால பெருமை என்று கேட்டால், சாஸ்திரம் சொல்கிறது ஞானத்தினாலே பெருமை என்று சொல்கிறோம். அந்த பெருமை யாருக்கு? இவனுக்கு, தனக்கு என்று நினைக்கிறார். தனக்கு என்றால் அவாத்தியம், எம்பெருமானுக்கு என்றால் அது நிரவத்தியம். அதைத்தான் சொல்கிறார், இவருடைய ஞானம் முதலியவைகள் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கே பிரயோஜனப்படுகின்றபடியினாலே அவைகள் குற்றமற்றவைகளாக திகழ்கின்றன என்கிறார்.
நிரவத்திய ஞானாதிகள் ஸ்வ உத்கர்ஷ ஏதுவா இருக்க என்றே,
தங்களுடைய உத்கர்ஷம் பெருமைக்கு காரணமாக இல்லாமல் இருப்பதே அதற்கு உண்டான பெருமை என்கிறார்.
பிரகர்ஷயிஷ்யாமி என்று கைங்கரியத்துக்கு அனுகூலமாக இருக்க,
அதாக மைகாந்திக நித்திய கிங்கரா பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதா பவந்தமேவானுச்சரன். அழகான ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார் இவ்விடத்திலே வியாக்கியாதா அளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம். பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரா கதாக மைகாந்திக நித்திய கிங்கரா பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதா. அடுத்த உயிரான வார்த்தை இருக்கே பிரகர்ஷயிஷ்யாமி பவந்தமேவானுச்சரன், பெருமானே உன்னை நான் எப்பொழுதும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் இடைவிடாமல் உன்னுடன் கூடியே இருக்க வேண்டும். பிரசாந்த நிசேஷ மனோரதம் மற்ற விஷயங்களிலே எனக்கு ஈடுபடாமல் போக வேண்டும். மற்றனம் காமங்கள் மாத்து என்று சொல்கிறாளே, மற்ற விஷயங்களிலே வாசனையோட கூட அடியோடே ஒழிந்து விட வேண்டும். எல்லா ஆசைகளும் புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடே விடுகையும் அருள் அப்படி ஏற்பட வேணும். கதாகம் எப்பொழுது இது கிடைக்கப் போகிறது? அதற்கு மேலே சொல்கிறார், எது கிடைக்கப் போகிறது? மேலே சொல்லப் போகிறார், கதாகம் ஐகாந்திக நித்திய கிங்கரஹா, உனக்கே ஆள்பட்டவனாய் உனக்கு நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கப் போகிறேன். இடவிடாமல் உனக்கு கைங்கரியம். இந்த லோகத்தில் அழ்வார்களுக்கெல்லாம் கைங்கரியம் கிடைத்தது. அழ்வார்கள் என்ன கைங்கரியம் பண்ணா? எல்லாரும் வாசிக்கமான கைங்கரியங்கள் பண்ணார். வாக்கி கைங்கரியம் பாசுரங்கள் எல்லாம் பாடினா, அதுவே ஒரு பெரிய கைங்கரியம். ஆனால் ஒருத்தவன் எம்பெருமானே அனுபவிக்கிறார்கள். அப்படி அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார்கள் என்ன சொல்றார்? எப்பொழுது கூட போகிறேன், கொவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்ற ஆழ்வார். ஏன் இங்கே தான் என்ன அனுபவத்தை பண்ணி வைத்திருக்கிறானேன்னாக்க, இந்த அனுபவத்துக்கு விச்சேதம் உண்டு இந்த லோகத்தில். இது எப்போ போயிடுமோ தெரியவே தெரியாது, சொல்ல முடியாது. ஆழ்வாரிடத்துலேயே எம்பெருமான் சொல்கிறான், இவரி உண்மை நன்னா வச்சிருக்கேனே, இவரை கொண்டு நாட்டை திருத்த வேணும்னு நினைக்கிறான். பாசுரங்கள் இவரை பாட வேணும் என்று நினைத்து இவருக்கு ஞானத்தை கொடுத்தான், அனுபவத்தை கொடுத்தான், பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான். உடனே என்ன அழைச்சுக்கோ, என்னால் இந்த சம்சாரிகளின் முடிவில் இருக்க முடியும். நாட்டு மானிடத்தோடு எனக்கு அறிவு வாழோடு கூட இருக்க முடியாது. சீக்கிரமாகவே சாமாரை பணிகண்டாய் சாமாரை, ஐயோ சீக்கிரமாக இந்த ஆழ்வார் செத்து போனன்னு ஒரு சங்கல்பம் பண்ணக்கூடாதா? இப்போ நடுவில் என்னால் இருக்க முடியவில்லையே என்று சம்சாரிகளை பார்த்து மிகவும் வருத்தப்படுகிறார். இவர்கள் நடுவிலே இருப்பது கஷ்டமா இருக்கு. ஆகையினாலே ஆழ்வார் துடிக்கிறார். இந்த ஆழ்வாரை பார்த்து சொல்றான், அவளை காட்டில் உண்மை தான் வித்தியாசமா வச்சிருக்கேனே, இப்படி வச்சிருக்கிற போது சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, நீர் பாட்டில் பாடும் என்கிறான். ஆனால் ஆழ்வார் சொல்றார், உனக்கு ஒன்று தெரியுமா எம்பெருமானே, ஒரு சர்ப்பத்தை ஆட்டுகிறான், சர்ப்பத்தை பிடித்த ஒருத்தன் அந்த சர்ப்பத்தை நன்றாக மகுடி வாசித்து ஆடும்படியாக செய்கிறான். அந்த சர்ப்பம் அவனை கடிக்காமல் இருக்கிறது. எதனாலே கடிக்காமல் இருக்கிறது சொல்லு பார்க்கலாம்னு கேட்டார். எம்பெருமான் சொல்றான், காரணம் என்ன, அவன் கையில ஒரு மூலிகை இருக்கு, ஒரு மெடிசன் ஹர்ப் ஒன்று இருக்கு, கையில வச்சுட்டு இருக்க முடியனால இந்த பாம்புனால கடிக்க முடியல. தெரிஞ்சண்டியா, நீயே சொல்லிட்டாய். அதே போலத்தான் இந்த சம்சாரம் என்கிற போகி, சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாத்தவே நமகான்றாரு புலலோகாச்சாரியருடைய தனியில. சம்சாரம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாம்பு. இந்த பாம்பு என்ன ஏன் கடிக்காமல் இருக்கு தெரியுமா? நீ தான் இந்த மூலிகை, நீ எனக்கு வசப்பட்டிருக்கிறாய், நீ என்னிடத்துல எப்பொழுதும் ஈடுபாடு கொண்டவனாய், என்னோட கூடி இருக்கிறபடினாலே இந்த மூலிகையோட கூடின அந்த மனிதனை பாம்பு கடிப்பதில்லை. அதே போல என்னை சம்சாரமாகிற இந்த சர்ப்பம் தீண்டாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மூலிகையாகிற நீ என்னுடன் கூடியிருப்பது. நீ கொஞ்சம் விட்டாய்னு வைத்துக் கொள்வோம், மூலிகை ஒரு காலத்தில் இவனுடைய கையிலிருந்து நழுவி போய் விட்டதை ஆனால் அடுத்த நிமிஷத்துல பாம்பு கடித்து விடும். அதே போலத்தான் இந்த சம்சாரம், மற்ற நீயும் விட்டால் உன்னுடார் பெருமார் கடிமை செய்வார் எம் செரும் அம்புலம்பை, மண்ணுள் என்னை பெற்றார் என் செய்யா மற்ற நீயும் விட்டால் என்று அழுவார். பயந்து இந்திரிய பய ஆக்ரோஷம், பா இந்த இந்திரியங்கள் இருக்கே அஞ்சுதலை பாம்பு போல குடிங்கிடும், என்ன நீ பக்கத்துல இருக்காய், ஆயினாலே இவ்விடத்திலிருந்து என்னை அழைத்துக் கொண்டு போ என்று அழுவார், கதறுகிறார் தம்முடைய திருவாய் மொழியிலே. ஆகையினாலே இந்த இடத்துல அனுபவத்துக்கு விச்சேதம் உண்டு. எந்த சமயத்துல எப்படி ஏற்படுமோ சொல்ல முடியாது. கைங்கரியம்தான் பண்ணிட்டு இருந்தார் தொடரடிப்படி ஆழ்வார், திருநந்தவன் அனைத்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், நடுவிலே விச்சேதம் ஏற்பட்டது எல்லோரும் அறிந்ததே. ஆகையினாலே யாருக்கு எந்த சமயத்திலே இந்த இந்திரியங்கள் மேலிட்டு அழித்து விடுமோ என்று பயப்படுகிறேன் என்கிறார் அழுவார். அதுதான் பரமபதத்துக்கு போன பிற்பாடுதான் இந்த கைங்கரியம் இருக்க நித்திய கைங்கரியமாக ஆகிறது, அவ்விடத்திலே நிரவத்தியமான கைங்கரியமும் கூடா என்கிறார். இவ்விடத்துல முக்தாத்மாக்களுக்கு ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து மற்றொரு காலத்தில் ஏற்படுகிறது, ஆனால் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களுக்கு நித்திய கைங்கரியமாக இருக்கிறது, அது குற்றமற்றதாகவும் இருக்கிறது என்று காட்டுகிறார்.
ஞானாதிகள் ஸ்வ உத்கர்ஷ ஏதுவா இருக்க என்றே பிரகர்ஷயிஷ்யாமி என்று கைங்கரியத்துக்கு அனுகூலமா இருக்க.
அதனாலதான் சொல்றார் கதாகமைகாந்திக நித்திய கைங்கரஹா, அப்படி நான் கைங்கரியம் பண்றேனே, இந்த கைங்கரியத்தாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் எனக்கல்ல, இந்த ஞானம் அதே போல சக்தி முதலியவைகளெல்லாம், ஞானம் ஆனந்தம் இவைகளெல்லாம் தனக்காக அல்ல, எம்பெருமானுக்குடைய ஆனந்தத்துக்காகத்தான். அதைத்தான் அளவுந்தார் அற்புதமாக கேட்டினார். பிரகர்ஷ இஷ்யாமின்னர், பிரகர்ஷ்யாமின்னு சொல்றேன், நான் எப்பொழுது உனக்கு கைங்கரியம் பண்ணி ஆனந்தத்தை அடையப் போகிறேன் என்று சொல்லவில்லை இடத்துல, நான் எப்பொழுது உன்னை ஆனந்திப்பிக்கப் போகிறேன், உனக்கு கைங்கரியம் பண்ணி ஆனந்தத்தை விளைவிக்கப் போகிறேன் என்கிறார் இவ்விடத்துல. பிரகர்ஷயிஷ்யாமி என்பது உயிரான வார்த்தை, தனக்கல்ல, கைங்கரியம் செய்து அதனாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் தனக்கு என்று நினைத்தால் அது அவத்தியத்தோட கூடினது, குற்றத்தோட கூடினது. அந்த குற்றம் அற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பரவதத்திலே இருக்கும் நித்திய சூரிகள், அவனுக்கு ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை கண்டு ஆனந்திப்பதுதான் இவர்களுடைய ஞானத்துக்கு பிரயோஜனம் என்று காட்டுகிறார் இவ்விடத்துல. ஆக நிரவத்தியம் தனக்குன்னு நினைத்தால் கைங்கரியம் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய ஆனந்தம் தனக்கு என்று நினைத்தால் அது குற்றத்தோட கூடின கைங்கரியம். அதைத்தான் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். அழ்வார் சொல்லச்சே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டுமான், எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணணும், வழிவிலாடு குற்றமற்றதாக இருக்க வேண்டும். எனக்கு ஆனந்தத்துக்காக நான் செய்யக்கூடாது, உனக்கு ஆனந்தத்துக்காக. இந்த குடனே பரணசாலை கட்டுன்னு கேட்டு சொன்னேனே, பரணசாலை கட்டு, அது சொல்லச்சே ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார் அந்த காலத்திலே ராமன். எந்த இடத்திலே யானைக்கு சந்தோஷப்படுவோ, எந்த இடத்திலே நான் சந்தோஷப்படுவேனோ, அப்பனா உனக்கு எந்த இடத்திலே சந்தோஷம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட இடத்திலே நீ பரணசாலையை கட்டுன்னா, எப்போ தனக்குன்னு ஒரு ஆனந்தம் தனிப்பட்ட ஆனந்தம்னு சக்கரவர்த்தி திருமன் சொல்லிட்டாரோ அப்பொழுது தன்னை கைவிட பார்த்தான்னு நினைத்தான் லக்ஷ்மணன். உடனே அங்கு ஒரு சரணாகதி, அவ்விடத்திலே தமிழ்வானுடைய திருவடித்தாமரில் விழுந்து ஓன்னு அழுதான். ஏண்டா லக்ஷ்மண அழற, நான் என்ன சொன்னேன், பரணசாலையை கட்டுன்னு தானே சொன்னேன், உனக்கு இஷ்டம் இல்லாட்டா வேண்டாம், ஏன் அழறேன்னா, பரணசாலையை கட்டுவதற்காகல்ல, நீ சொன்ன ஒரு வார்த்தை என் மனதை புண்படுத்திட்டு என்ன சொன்னேன், அப்படி என்ன சொல்லிட்டேன்னு கேட்டான். தெரிவிக்கிறான், எனக்குன்னு தனிப்பட்ட ஆனந்தம் உண்டா? கிடையவே கிடையாது. உங்கள் இருவருடைய ஆனந்தத்திலே என்னுடைய ஆனந்தம் அந்தர்கதம், உள்ளே செருகி நிற்கும், எனக்குன்னு தனிப்பட்ட ஆனந்தம் கிடையவே கிடையாது. உன்னுடைய உங்கள் இருவருடைய ஆனந்தம் தான் எனக்கு ஆனந்தம். அதைத்தான் ரமமானா வனேத்ரயகன்னார் வால்மீகியின் இடத்துல நாரதர் சொல்லச்ச, காட்டிலே மூன்று பேரும் ரமித்தார்கள்னார். மூன்று பேரும் ரமித்தார்கள் என்ன, சகரவர் சித்திரமான் நாயகனாயிருந்து அவனுக்கு ஆனந்தம், பிராட்டிக்கு மனைவியாயிருந்து ஆனந்தம், இவர்கள் இருவருடைய சேர்த்தியிலே அவனுக்கு ஆனந்தம். ஆகையினாலே மூணு பேரும் ரமித்தார்னா ஆனந்தத்தை அடையும் வழி வெவ்வேறாக இருந்தது, ஆனால் எல்லோரும் ரமித்தார்கள் என்று காட்டினார். பரமபதத்திலே ஆனந்தம் பல வகையாக ஏற்படும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைங்கரியத்தினாலே ஆனந்தம் ஏற்படுகிறது, ஆனால் ஆனந்தம் அடையும் வழி வேறையாக இருந்தாலும் ஆனந்தம் ஒன்றுதான் என்று காட்டுகிறார் இடத்துல. அதைத்தான் ரமமானா வனேத்ரயஹா என்று காட்டினார். மூன்று பேருமே ஆனந்தப்பட்டார்கள் இவ்விடத்திலே, ஆனால் மூன்று பேருடைய ஆனந்தம் ஏகரீதியாக இல்லை, ஒருத்தருக்கு ஒரு விதமான ஆனந்தம். இருவருடைய சேர்த்தியிலே அடிமை செய்வது, அவருடைய ஆனந்தத்துக்கு அடிமை செய்வதுதான் லக்ஷ்மணனுக்கு ஆனந்தமா இருந்தது. அதைத்தான் லக்ஷ்மணன் சொல்கிறான் இடத்துல, ஏவி கொள்ளவும் வேணும் என்றார். சிவச்சன பூரணத்திலே காட்டிலே அடிமை செய்யும் காலத்தில் ஏவி கொள்ளவும் வேணும் என்று தெரிவிக்கிறார் இடத்துல. அதுக்காக ஒரு சரணாகதி, லக்ஷ்மணன் பண்ணக்கூடிய சரணாகதி மற்றொரு சரணாகதி என்று பார்க்கிறோம்.
என்று கைங்கரியத்துக்கு அனுகூலமா இருக்கை,
ஆமா, அவருடைய ஞானமானது அவருடைய ஆனந்தத்தை விளைவிப்பதற்கு அனுகூலமாக இருக்கிறது.
அக்ஞராய் அக்ரியராய் இருக்கிலும் இருப்பார்கள்,
எப்படி இருப்பார்னா ஒன்னும் தெரியாமல் இருக்க அக்ஞர்களா இருந்தாலும் இருப்பார், ஒன்னும் செய்யாமல் இருந்தாலும் இருப்பார், ஆனால் எப்படி இருக்க மாட்டார்கள்,
நிரதிசய ஞான,
ஆனால் எப்படி இருப்பார்னா கைங்கரியம் பண்ணுவா, ஆனந்தம் அவனுக்கு ஏற்படும் முடியா இருப்பார்கள், ஆனால் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலும் இருப்பார், ஆனால் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படும் முடியாதான் நடந்து கொள்வார். ஏதாவது செய்யறதுன்னு அவனுக்கு ஆனந்தம் அடைய முடியாது செய்வார்கள். ஞானம் அதற்குத்தான் பிரயோஜனப்படும், அவனுடைய ஆனந்தத்தை கண்டு அனுபவிப்பதற்குத்தான் பிரயோஜனப்படும் என்று தெரிவிக்கிறார். மேலே தொடர்ந்து அடுத்த வாரம் அனுபவத்தை செய்யலாம் என்று நினைக்கிறேன்.
ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி வேத அசேஷ சேஷதைக ரதிரூப நித்ய நிரவத்ய
என்று காட்டினார். மேலே தொடர்ந்து அடுத்த வாரம் அனுபவத்தை செய்யலாம்.